The following is a class on the Bhagavad Gita as it is, 7th chapter, text number 1 through 3, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on September 10th, 1973, in Stockholm, Sweden.
பின்வரும் பகவத் கீதை உண்மையுருவில் 7வது அத்தியாயம் 1 முதல் 3 வரையிலான ஸ்லோகங்களுக்கு உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு ஆ ச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1973 வருடம் செப்டம்பர் 10 தேதி ஸ்வீடன் நாட்டின் ஸ்டாக்ஹோம் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
மையா சப்தமனா பிரார்த்த ஜூகங் ஜுஞ்சன் மதாஸ்ரே அசங்சங் சமக்ரங் மாம் ஜதா கேஷசி தச்சினு. This is a verse from the 7th chapter of Bhagavad Gita, which we have published, Bhagavad Gita as it is.
In the shlokam, Bhagavad Gita 7th adhyayathil irundhu edukkappattathu. Idhu Bhagavad Gita unmai uruvil namma oru puthagam veliyittirukkum, adhil irundhu padikkirom.
There are many editions of Bhagavad Gita. But most of them, they have been edited to push forward the editor's own personal philosophical views.
Bhagavad Gita-yin pala pradigal irukku, aanal adhula adhigapatchamaanavigal andha puthagathinudaiya aasiriyargal avargal thiruthi amaichu avargaludaiya sonda thanippatta tattuva பார்வையை வந்து அதில் திணித்தி இருப்பாங்க.
பட் வி டு நாட் அக்செப்ட் பகவத் கீதா இன் தட் லைட்.
ஆனால் அந்த மாதிரி விளக்கம் கொடுத்துடக்கூடிய பகவத் கீதைகளை நம்ம ஏற்றுக்கொள்றதில்லை.
பகவத் கீதா இஸ் சப்போஸ் டு பி ஸ்போக்கன் பை தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்.
பகவத் கீதைன்னா பரமபுருஷ பகவானால் பேசப்பட்டதா இருக்கணும்.
Therefore, it is stated here, Bhagavan was, those who are Sanskrit scholars, they will understand what is meant by the word Bhagavan.
அதனால தான் இங்க பகவான் உவாச்சன்னு சொல்லப்பட்டிருக்கு. யாரெல்லாம் சமஸ்கிருதம் அறிந்தவர்களோ அவர்களால இந்த பகவான்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்றத புரிந்து கொள்ள முடியும்.
பகவான், பகோ மீன்ஸ் opulence, and one who possesses opulences, he is called Bhagavan.
Bhagavan, Bhaga abdina aishwaryangal, yaru uruthar and the aishwaryangale udayavaro, avar Bhagavan na alaikapadar.
The Bhutuprattva, from Bhutuprattva the word comes Bhagavan. Bhagavan means one who possesses all opulences.
பத் பிரதரியா அதுல இருந்து தான் இந்த வான்ற வார்த்தை வருது. அதனால பகவான் அப்படின்னா எல்லா ஐஸ்வர்யங்களையும் உடையவர்.
There are six kinds of opulences, wealth, reputation, strength, knowledge, renunciation, beauty. These are called opulences.
ஆறு வகையான ஐஸ்வர்யங்கள் இருக்கு. செல்வம், புகழ், பலம், அறிவு, துறவு, அழகு, இதெல்லாம் ஐஸ்வர்யங்கள்னு சொல்லப்படுது.
If one person is very rich, he is opulent. He attracts attention of many persons.
ஒரு நபர் செல்வந்தரா இருந்தார் அப்படின்னா அவர்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கு. அவர் பல நபர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியவரா இருக்கார்.
Similarly, if one person is very influential, strong, he also attracts. Similarly, if one man is very famous for his activities, he also attracts attention. Similarly, if one man is very beautiful, or woman is very beautiful, he or she attracts attention. If one is very wise, learned, he also attracts attention. These are called six opulences, and these opulences are possessed by us in a small quantity.
அதே மாதிரி ஒருத்தர் ரொம்பவும் செல்வாக்குடைய பலம் வாய்ந்தவராக இருக்கார் அப்படின்னா அவரும் கவர்ச்சியடைய வைக்கிறார். அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப பிரபலமானவராக இருக்கார் அவருடைய செயல்களுக்காக அப்படின்னா அவரும் கூட மக்களுடைய கவனத்தை திருப்புறார். அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப அழகானவராக அல்லது ஒரு பெண் அழகானவளாக இருக்கான்னா அவனோ அல்லது அவளோ கவனத்தை ஈர்க்கிறாங்க. இப்போ ஒருத்தர் ரொம்ப பெரிய புத்திசாலியாக இருக்கார், அறிஞராக இருக்கார் அப்படின்னா அவரும் கூட கவனத்தை ஈர்க்கிறார். இந்த ஆறும் இதெல்லாம் ஆறு வகையான ஐஸ்வர்யங்கள். இந்த ஐஸ்வர்யங்களை நம்ம சிறிதளவில் உடையவர்களாக இருக்கும்.
Everyone of us may possess some riches, maybe little wise or very not very strong, little strong, little quantity of these opulences are there in every person. But when you find a person that nobody possesses more than him all these opulences, the Sanskrit word is asama urdha. Asama means equally. And sama means equally. And asama means without being equal. And urdha means above.
நம்ம ஒவ்வொருத்தருமே கொஞ்சம் செல்வம் உடையவர்கள், கொஞ்சம் புத்திசாலிகள், கொஞ்சம் பலம் கொண்டிருக்கோம், ரொம்ப பெரிய பலசாலிகள் கிடையாது. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் அளவு நம்ம இந்த ஐஸ்வர்யங்களை கொண்டிருக்கோம். ஒவ்வொரு நபர்கிட்டையுமே அது இருக்கு. ஆனால் எப்போ நீங்கள் ஒரு நபரை பார்க்குறீங்க, அந்த நபரை விட வேறு யாருமே அதிகமான ஐஸ்வர்யங்களை கொண்டவராக இல்லை அப்படின்னா, அந்த சமஸ்கிருத வார்த்தை அதுக்கு அசம ஊர்த்தவா. சம அப்படின்னா சமமான, அசம அப்படின்னா சமமாக இல்லாத, ஊர்த்தவா அப்படின்னா அதுக்கு மேலான.
When you find somebody above him or equal to him, anyone else is as rich, as famous, as opulent, as wise, as beautiful, that person is called God.
நீங்க ஒருத்தரை பார்க்குறீங்க, அவருக்கு சமமாகவோ அல்லது அவரை விட அதிகமாகவோ ஒருத்தர் செல்வந்தராக இல்லை அல்லது பிரபலமானவராக இல்லை அல்லது அறிவாளியாக இல்லை, அழகானவராக இல்லை, துறவு கொண்டவராக இல்லை அப்படின்னா அவர் தான் கடவுள்.
This is the definition of
இதுதான் கடவுளுக்கான வரையறை.
God is great means nobody is equal to him, nobody is above him in any kinds of opulence. That is called Bhagavan.
கடவுள் மேன்மை மிக்கவர் அப்படின்னா எந்த வகையான ஐஸ்வர்யங்களிலும் அவருக்கு சமமானவராகவோ அவரை விட உயர்ந்தவராகவோ யாரும் இல்லை அப்படின்னா அவர் தான் பகவான் அழைக்கப்படுறார்.
So here it is said, Vyasadeva, he writes, this Bhagavad Gita is one of the chapter of Mahabharata. Mahabharata means the history of greater India.
இங்க வியாசதேவர் என்ன எழுதுறாருன்னா, இந்த பகவத்கீதை அப்படின்றது மகாபாரதனுடைய ஒரு அத்தியாயம். மகாபாரதம் அப்படின்றது மிகப்பெரிய இந்தியாவினுடைய வரலாறு.
Formally, Bharat, India is given name by the Westerners, but real name is Bharat, Bharat Varsh.
இந்தியான்றது மேற்கத்தியர்களால் கொடுக்கப்பட்ட பெயர், ஆனால் உண்மையான பெயர் பாரத வர்ஷம்.
This planet was formally known as Ilavati Varsha. And later on, after the emperor Bharat, this planet was known as Bharatvarsh.
முற்காலங்களில் இந்த கிரகமானது இலாவிருத்த வருஷன் அழைக்கப்பட்டது. அதன் பிறகு பரத மகாராஜருடைய ஆட்சிக்கு பிறகு இந்த இடமானது பாரத வருஷன் அழைக்கப்பட்டது.
பாரத் வர்ஷ் மீன்ஸ் நாட் ஓன்லி இந்தியா பட் தி ஹோல் பிளானட். அட்லீஸ்ட் 5000 இயர்ஸ் அகோ இட் வாஸ் நோன் ஆஸ் பாரத் வர்ஷ்.
பாரத வருஷம் அப்படின்னா இந்தியா மட்டுமல்ல மொத்த இந்த அண்டமும் குறைஞ்சபட்சம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி அது பாரத வருஷம் அறியப்பட்டது.
பாரத் வர்ஷ் நேம் இஸ் தேர் பட் இட் இண்டிகேட்ஸ் ஒன்லி இந்தியா.
இப்போ அந்த பாரத வருஷன்ற பேர் இருக்கு, ஆனா அது இந்தியாவை மட்டும் குறிக்கக்கூடியதா இருக்கு.
ஸோ திஸ் பகவத்கீதா இஸ் எ சாப்டர் ஆஃப் மகாபாரத். பெர்ஹாப்ஸ் யூ நோ தி புக் மகாபாரத் கிரேட்டர் பாரத் வர்ஷ்.
அதனால இந்த பகவத்கீதை புத்தகமானது மகாபாரதத்தினுடைய ஒரு அத்தியாயம். உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம் மகாபாரத புத்தகம் ஒரு மிகப்பெரிய பாரத வருஷத்தினுடைய வரலாறு.
ஹிஸ்டரி ஆஃப் தி கீதா பாரத் வர்ஷ் தட் இஸ் மகாபாரத்.
மிகப்பெரிய பாரத வருஷத்தினுடைய வரலாறு தான் மகாபாரதம்.
சோ தி பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் பகவத் கீதா இஸ் தட் தேர் வாஸ் எ வேர்ல்ட் வைட் ஃபைட் பேட்டில் கால் தி பேட்டில் ஆஃப் குருக்ஷேத்ரா.
இந்த பகவத்கீதையோட பின்னணி என்னன்னா ஒரு உலகளாவிய பெரிய போர் நடந்தது. அந்த போரானது குருக்ஷேத்திர போர்னு அழைக்கப்பட்டது.
குருக்ஷேத்ர தி பிளேஸ் இஸ் ஸ்டில் தேர். இஃப் சம் ஆஃப் யூ வென்ட் டு இந்தியா மைட் ஹவ் சீன் இட் இஸ் நியர் டெல்லி நியூ டெல்லி.
குருக்ஷேத்திரம் என்ற இடம் இன்னமும் கூட இருக்கு. உங்களில் ஒரு சிலர் இந்தியாவுக்கு போயிருந்தப்போ அதை பார்த்திருக்கலாம். நியூ டெல்லி பக்கத்தில் அது இருக்கு.
தி ரயில்வே ஸ்டேஷன் இஸ் கால்ட் ஆல்சோ குருக்ஷேத்ரா.
அங்க இருக்கிற ரயில் நிலையம் கூட குருக்ஷேத்ர அப்படின்னு அழைக்கப்படுது.
சோ தேர் வாஸ் எ பேட்டில் 5000 இயர்ஸ் அகோ. தி பார்ட்டி இஸ் வேர் டூ கசின் பிரதர்ஸ் அண்ட் திஸ் பகவத் கீதா வாஸ் ஸ்போக்கன் பை கிருஷ்ணா தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட் பகவான். தேர்ஃபோர் இட் இஸ் கால்ட் பகவான் உபாச்சம்.
5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர் நடந்தது. அந்த போரில் ரெண்டு படைகள் பெரியப்பா சித்தப்பா மகன்கள். அங்கே பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரால் பகவத்கீதை பேசப்பட்டது. அதனால தான் இது பகவான் உபாச்சம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு.
ஸோ ஹிஸ் டீச்சிங் அர்ஜுன் பக்தி யோகம்.
அவர் அர்ஜுனனுக்கு பக்தி யோகத்தை போதிக்கிறார்.
யோகா மீன்ஸ் தி மீன்ஸ் பை ஹீச் யூ கேன் கான்டாக்ட் தி சுப்ரீம். தட் இஸ் கால்ட் யோகா.
யோகா அப்படின்னா பரமனை தொடர்பு கொள்றதுக்கான வழி, அதுதான் யோகான்னு அழைக்கப்படுது.
அனதர் யோகா மீன்ஸ் லிங்கிங்.
யோகா அப்படின்னா இன்னொரு அர்த்தம் தொடர்பை ஏற்படுத்துதல்.
சோ தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் யோகா சிஸ்டம் ஃபார் லிங்கிங் அவர் செல் வித் தி சுப்ரீம் அப்சல்யூட் ட்ரூ.
பரம உண்மையோடு நம்மை இணைத்துக் கொள்வதற்காக பல வகையான யோக முறைகள் இருக்கு.
தி அப்சல்யூட் ட்ரூ இஸ் ரியலைஸ்ட் இன் 3 ஃபேஸஸ் இம்பர்சனல் லோக்கலைஸ்ட் அண்ட் பர்சனல்.
அரூபம் பரமாத்மா நபர் இந்த மாதிரி 3 நிலைகளில் பூரண உண்மையை உணரப்படுது.
இந்த ஸ்ரீமத் பாகவதம் இட் இஸ் சேட் that the absolute truth is realized by different person according to different angle of vision.
பூரண உண்மையை வெவ்வேறு நபர்களால வெவ்வேறு கோணத்தில் உணரப்படுது அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
Just like if you see from a distant place one mountain, you find something cloudy.
உதாரணத்துக்கு தூரத்திலிருந்து ஒரு மலையை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மேகக்கூட்டம் மாதிரி தெளிவில்லாம தெரியும்.
இஃப் யூ கோ நியரர் தே யூ ஃபைண்ட் இட் இஸ் சம்திங் கிரீன் அண்ட் இஃப் யூ என்டர் ஆக்சுவலி தி மவுண்டன் தென் யூ ஃபைண்ட் there are so many varieties.
அந்த மலைக்கு அருகில போனீங்க அப்படின்னா அங்க பசுமையா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த மலைக்கே போயிட்டீங்க அப்படின்னா அங்க நிறைய வகைகள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம்.
There are trees, there are houses, there are living entities, animals, everything.
அங்க மரங்கள் இருக்கு, அங்க வீடுகள் இருக்கு, உயிர்வாளிகள் இருக்காங்க, மிருகங்கள் இருக்காங்க, எல்லாமே அங்க இருக்கு.
The object is one, but according to the vision of the person, length of distance, the same object is realized in different phases.
பொருள் ஒன்றுதான், ஆனா அதை பார்க்கக்கூடிய நபர் அது எவ்வளவு தூரத்தில் இருந்து பார்க்கிறார் அப்படின்றத பொறுத்து அந்த பொருள் வெவ்வேறு நிலைகளில் உணரப்படுது.
Therefore, the Bhagavata says, Badanti tat tattavida satyam jad gyanam adhyam. The object is one, but according to the understanding of the same one, somebody is realizing the absolute truth as impersonal Brahma, and somebody is realizing the absolute truth as localized Paramatma. And somebody is realizing the same absolute truth as the Supreme Personality of God.
அதனால தான் பாகவதம் சொல்லுது, வதந்தி தத்துவ விதஸ்தத்வம் யஜானம் அத்வயம். பொருள் ஒன்றுதான், ஆனால் அந்த ஒன்றையே அவர்கள் புரிந்து கொள்வதை பொறுத்து சிலர் பூரண உண்மையை அருவ பிரம்மனா உணர்றாங்க, சிலர் பூரண உண்மையை பரமாத்மாவா உணர்றாங்க, சிலர் அதே பூரண உண்மையை பரமபுருஷ பகவானா உணர்றாங்க.
அல்டிமேட்லி தி அப்சல்யூட் ட்ரூத் இஸ் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட் பகவான். தேர்ஃபோர் வியாஸ்தேவ் தி கம்பைலர் ஆஃப் மகாபாரத் ஹி சேஸ் சீ பகவான் வாஸ்.
இறுதியில் பூரண உண்மைன்றது பரமபுருஷ பகவான். அதனால தான் வியாசதேவர், அதாவது மகாபாரதத்தை தொகுத்தவர், ஸ்ரீ பகவான் உவாச்சன்னு சொல்றார்.
So our this Krishna consciousness movement, the Bhagavan is called Krishna. He has got many millions of names, but Krishna name is the chief. Krishna name means the attractiveness, all attract. God must be all attract.
பகவானை கிருஷ்ணான்னு அழைக்கப்படுது. அவருக்கு பல லட்சக்கணக்கான பெயர்கள் இருக்கு, ஆனாலும் கிருஷ்ணர் என்ற பெயரானது முதன்மையான பெயர். கிருஷ்ணா அப்படின்ற பெயருக்கு அர்த்தம் அனைத்தையும் ஈர்க்கக்கூடியவர். கடவுள் அப்படின்னாவே எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடியவராக தான் இருக்கணும்.
It is not that God is attractive for one person, not for the other. No. God is attractive for all living entities. Therefore you see the picture of Krishna. He is loving the calves and cows. He is loving the trees. He is loving the gopis. He is loving the cowherd's boy. For him, for God, everyone is lovable object. Because everyone is son of God. That is stated in this Bhagavad Gita.
கடவுள் என்றவர் ஒருத்தருக்கு கவர்ச்சிகரமானவராக இருக்கார், மற்றவர்களுக்கு இல்லை அப்படின்றது அல்ல. கடவுள் அப்படின்னா எல்லா உயிர்வாளிகளுக்குமே கவர்ச்சிகரமானவர். அதனால தான் நீங்கள் கிருஷ்ணருடைய படத்தை பார்த்தீங்கன்னா அவர் கன்றுகள் பசுக்களுக்கும் அன்பு காட்டுறார், அவர் மரங்களுக்கும் அன்பு காட்டுறார், அவர் கோபியர்களுக்கும் அன்பு காட்டுறார், இடையர்குல சிறுவர்களுக்கும் அன்பு காட்டுறார். அவருக்கு, அதாவது கடவுளுக்கு, எல்லாமே அன்பிற்குரிய பொருள் தான். ஏன்னா எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள். அது பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு.
சர்வஜோனி சுகோந்தயா சம்பவந்தி மூர்த்தயோஜா. There are different species of life and different forms of life. சர்வஜோனி, as many forms are there, Krishna says. தாசாங் மகஜனி பிரம்ம அஹங்க பீஜ பத பிதா. Their mother is this material nature, and I am the seed giving father.
சர்வ யோனிஷு கௌந்தேய சம்பவந்தி மூர்த்தேய. வெவ்வேறு வகையான உயிர்வாளிகள் வெவ்வேறு ரூபங்களில் இருக்காங்க. சர்வ யோனிஷு, எவ்வளவு ரூபங்கள் இருந்தாலும் தாசா மகத் யோனிர் பிரம்ம அகம்பீஜ பிரதாபிதா. ஜட இயற்கையானது அவர்களுடைய தாய், நான் அவர்களுக்கு விதை கொடுக்கும் தந்தைன்றார்.
சோ காட் இஸ் அட்ராக்டிவ் ஃபார் எவ்ரி ஒன் and God is equal to everyone. There is no distinction for God that here is an animal, here is a man, here is a tree. No. Every living entity is part and parcel of God. That is our understanding of God consciousness or Krishna consciousness.
அதனாலே கடவுள் எல்லாருக்குமே கவர்ச்சிகரமானவர். கடவுள் எல்லாருக்குமே சமமானவர். கடவுளுக்கு இங்கே ஒரு மிருகம் இருக்கு, இங்கே ஒரு மனிதன் இருக்கான், இங்கே ஒரு மரம் இருக்குன்ற வேறுபாடு எல்லாம் கிடையாது. எல்லா உயிர்வாளிகளுமே அவருடைய அம்சங்கள். இதுதான் எங்களுடைய இந்த கிருஷ்ண உணர்வு அல்லது கடவுள் உணர்வோட புரிதல்.
ஸோ வி ஆர் பிராக்டிசிங் திஸ் பக்தி யோகா அமாங்ஸ்ட் தேர் ஆர் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் யோகா சிஸ்டம் ஆஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் தட் God is realized as impersonal Brahma, as localized Paramatma, or the Supreme Personality of Godhead.
நாங்க இந்த பக்தி யோகத்தை பயிற்சி செய்துட்டு இருக்கோம். நாங்க ஏற்கனவே முதல்ல விளக்கின மாதிரி பல்வேறு வகையான யோக முறைகள் இருக்கு. கடவுளை உணர்தல் அப்படின்றது அருவ பிரம்மனாகவும் பரமாத்மாவாகவும் பரமபுருஷ பகவானாகவும் உணரப்படுது.
Therefore, the process of linking with him, it is called yoga, and there are different processes of yoga system, out of which three are principles. Jnana yoga, Hatha yoga, and Bhakti yoga.
அதனால தான் அவரோட தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்காக இருக்கிறதுக்கு பேரு யோகா. அந்த யோகா முறையில வந்து பல்வேறு வழிமுறைகள் இருக்கு. அவைகளில் பிரதானமானது முதன்மையானதுன்னு சொல்லணும்னா மூன்று: ஞான யோகா, ஹத யோகா மற்றும் பக்தி யோகா.
So, bhakti yoga is the topmost. That is described in the Bhagavad Gita.
அவைகளில் பக்தி யோகா இருக்கிறதுல மிக உயர்ந்தது. அது பகவத் கீதையில விளக்கப்பட்டிருக்கு.
யோகினாமபி சர்வேஷாம் மத்கத அந்தராத்மனா சத்யாவான் பஜதி ஜூமாங் சமீயுக்த தமோ முக. Of all the yogis always thinking of Krishna with love and faith. It is not very difficult. Krishna says he is first class yogi.
எல்லா யோகிகளிலும் நம்பிக்கையுடனும் அன்புடனும் எப்பொழுதும் கிருஷ்ணரையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தன் தான். அது சிரமமானதல்ல. கிருஷ்ணர் சொல்றார் அவன்தான் முதல் தரமான யோகி.
So how to become the first class yogi? That is described in the 7th chapter of the Bhagavad Gita.
எப்படி முதல் தரமான யோகி ஆகிறது? அது பகவத் கீதையினுடைய 7th அத்தியாயத்தில் விளக்கப்பட்டிருக்கு.
Krishna says personally, if you want to understand God, it is better to understand from God himself. Instead of speculating, what is God? Better to understand God from the words of God.
கிருஷ்ணர் தனிப்பட்ட முறையில் சொல்றார், நீ கடவுளை புரிந்து கொள்ளணும்னா கடவுள்கிட்ட இருந்தே நீ கடவுளை புரிந்து கொள்றது சிறந்தது. நீயா கடவுள்னா என்னன்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக கடவுளுடைய வார்த்தைகளாலேயே கடவுளை புரிந்து கொள்றது சிறந்ததுன்றார்.
So Krishna is accepted by the just like Vyasadeva. Vyasadeva is the compiler of all Vedic knowledge. He accepts Krishna, the Supreme Personality of God.
Krishna தான் பகவான்றதை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு வியாசதேவர், வியாசதேவர் வேத ஞானத்தை தொகுத்தவர். அவர் கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான்றதை ஏற்றுக்கொண்டிருக்கார்.
Later on, all the acharyas, Ramanucharya, Madhyacharya, Vishnu Swami, Lord Chaitanya, they have all accepted Krishna.
அதன் பிறகு எல்லா ஆச்சாரியர்களும் கூட ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், விஷ்ணு சுவாமி, சைத்தன்ய மகாபிரபு இவர்கள் எல்லாருமே கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க.
ஸோ ஃபார் அவர் வேதிக் கல்ச்சர் இஸ் கன்சர்ன், கிருஷ்ணா தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். ஹியர் இட் இஸ் ஆல்சோ சேட் ஸ்ரீ பகவான் உவாச.
வேத கலாச்சாரத்தின்படி பார்த்தோம்னா கிருஷ்ணர் தான் பரம புருஷ பகவான். இங்கேயும் கூட ஸ்ரீ பகவான் உவாச்சன்னு சொல்லப்பட்டிருக்கு.
He is teaching how to become first class yogi in Krishna consciousness. That is his teaching.
அவருடைய போதனை என்னன்னா கிருஷ்ண உணர்வுல எப்படி முதல் தரமான யோகி ஆகிறது, அதுதான் அவருடைய போதனை.
He is saying மையா சப்த மனா பிரார்த்த ஜோகம் ஜுஞ்சன் மதாசிரே மை அண்ட் டு மீ ஆசக்த அட்டாச்மெண்ட்.
அவர் சொல்றார் மையா சக்த மனா பார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரய மை என்னிடத்தில் ஆசக்த பற்று.
தி கிருஷ்ண கான்சியஸ்னஸ் யோகா மீன்ஸ் டு இன்க்ரீஸ் தி அட்டாச்மெண்ட் ஃபார் கிருஷ்ணா.
கிருஷ்ண உணர்வு யோகா அப்படின்னா கிருஷ்ணர் மீதான பற்றுதலை அதிகரித்துக் கொள்ளுதல்.
We have got attachment for something, every one of us.
நம்ம ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக பற்றோடு தான் இருக்கும்.
So everyone has got attachment either for his family, either for some friend, or for some house, or from hobby, or for some cats, from dogs. There is attachment.
எல்லாருக்குமே பற்று இருக்கு. அது குடும்பத்துக்காக இருக்கலாம், அல்லது நண்பருக்காக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பழக்கத்துக்காக இருக்கலாம், நாய்க்காக பூனைக்காக. பற்றுன்றது இருக்கதான் செய்யுது.
That is not to be learned.
அதை கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை.
What is, we cannot, there is no need of explaining what is attachment. Attachment is there, existing in everyone's heart. He wants to be attached to somebody else. Or everyone wants to love somebody else. Love does not mean oneness.
பற்றுன்னா என்னன்றது விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. பற்று இருக்குது, எல்லாருடைய இதயத்திலும் அது இருக்கு. இப்ப எல்லாருமே ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் மேல பற்றோடு இருக்கணும்னு விரும்புறாங்க, அல்லது எல்லாருமே யாரோ ஒருத்தர் மேல அன்பு காட்டணும்னு விரும்புறாங்க. அன்பு அப்படின்னா அங்க ஒன்றாயிடுறதுன்னு அர்த்தம் அல்ல.
லவ் மஸ்ட் பீ டூ, தி லவர் அண்ட் தி பிலவர்.
அன்பு அப்படின்னாவே ரெண்டு பேர் இருக்கணும், அன்பு காட்டக்கூடியவர், அன்பை பெறக்கூடியவர்.
சோ அட்டாச்மெண்ட் இஸ் தேர், தட் இஸ் நேச்சுரல், எவ்ரிவன் நோஸ். நவ திஸ் ஜோகா சிஸ்டம், Krishna consciousness yoga system means to increase your attachment for Krishna. That's it.
அதனால பற்றுன்றது இருக்கு, அது இயற்கையானது, எல்லாருக்குமே தெரிஞ்சது. இப்போ இந்த யோக முறை, கிருஷ்ண உணர்வு யோக முறை அப்படின்னா கிருஷ்ணர் மீதான பற்றுதலை அதிகரித்து கொள்ளுதல், அவ்வளவுதான்.
Therefore it is said here, மையா சப்தமனா பிரார்த்தம், increasing gradually the attachment for me, Krishna says. Maya sakta mana prartha yogam junyan, practicing this yoga system, madasraya, taking shelter of me.
அதனால தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு மைய சக்த மனா பார்த்த, படிப்படியா என் மீதான பற்றை வளர்த்து கொண்டு. கிருஷ்ணர் சொல்றார் மைய சக்த மனா பார்த்த யோகம் யுஞ்சன், இந்த யோக முறையை பயிற்சி செய்யறதால மதாஸ்ரயா என்னிடத்துல அடைக்கலம் பெற்று.
தி மதாஸ்ரயா மீன்ஸ் டூ திங்ஸ், யூ கேன் டேக் டைரக்ட்லி ஷெல்டர் ஆஃப் கிருஷ்ணா, ஆர் யூ கேன் டேக் ஷெல்டர் ஆஃப் எ பர்சன் ஹூ ஹேஸ் டேக்கன் ஷெல்டர் ஆஃப் கிருஷ்ணா. தட் இஸ் மீனிங் ஆஃப் மதாஸ்ரயா.
மதாஸ்ரயா அப்படின்றதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, நேரடியா நீங்க கிருஷ்ணர் இடத்துல அடைக்கலம் பெறலாம். மற்றொன்று, கிருஷ்ணர் இடத்துல அடைக்கலம் பெற்ற ஒரு நபர்கிட்ட நீங்க அடைக்கலம் பெறலாம். அதுதான் மதாஸ்ரயன்றதுக்கான அர்த்தம்.
தட் இஸ் தி சிஸ்டம் ஆஃப் பரம்பரா. ஏவம் பரம்பரா பிராப்தம் மங்கராஜோ சேவிது. இஃப் யூ இன்க்ரீஸ் யுவர் அட்டாச்மெண்ட் ஃபார் கிருஷ்ணா, தட் அட்டாச்மெண்ட் And if you increase your attachment for a person who is devotee of Krishna, it is the same.
அதுதான் பரம்பரா வழிமுறை. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷயோ விதுஹு. நீங்கள் கிருஷ்ணருக்கான பற்றை வளர்த்து கொண்டாலும், நீங்கள் கிருஷ்ணரிடத்தில் அடைக்கலம் பெற்ற அவருடைய பக்தர் மீது பற்றை வளர்த்து கொண்டாலும் ரெண்டும் ஒன்று தான்.
Just like electricity, if one thing is charged with the electricity power, if somebody touches it, he also becomes electrified.
உதாரணத்துக்கு மின்சாரம் இருக்கு, மின்சாரத்தால் ஒருத்தர் தாக்கப்பட்டிருக்கார், அவரை இன்னொருத்தர் தொட்டார் அப்படின்னா அவரும் மின்சாரத்தால் தாக்கப்படுவார்.
We have got daily experience from the electric power house. The electric wires are distributed and as soon as we join the plug, immediately it is electrified.
நமக்கு தினசரி இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், மின்சார உற்பத்தி ஆகும் இடத்திலிருந்து மின் இணைப்பு நம்ம வீடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டு அங்கு அந்த பிளக்ல வந்து நம்ம ஒரு வயரை நம்ம சொருகின உடனே நமக்கு மின்சாரம் கிடைக்குது.
Similarly, பரம்பரா சிஸ்டம், Krishna is the original supreme personality of Godhead.
அதே மாதிரி தான் இந்த பரம்பரா வழிமுறையும், கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் ஆதி புருஷர்.
The words given by Krishna, if you carry, and it is carried by other disciplic succession, then you are in touch with Krishna. That is called Jogam Junjan Madasaya, always being linked up with Krishna.
கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை சீட பரம்பரை மூலமாக அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கிருஷ்ணரோட தொடர்பில் இருக்கீங்க. அதுக்கு பேர் தான் யோகம் யுஞ்சன் மதாஸ்ரயா. எப்பவுமே கிருஷ்ணரோட தொடர்புலேயே இருக்கிறது.
மையா சப்தமனா பிரார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரயா அசங்சாங் சமக்ரங் மா. அசங்சாங் மீன்ஸ் விதவுட் டவுட் and samagra means in completeness.
Asamsayam abdina sandegam illamal, samagram abdina mulumayana nirayvana.
Asamsayam samagram ma, Krishna says ma means the supreme personality of God.
Asamsayam samagram ma abdina inga parama purusha bhagavan.
Asamsayam samagram ma jatha gasasi, as you can understand. Please try to hear from me. Krishna is speaking personally.
அசம்சயம் சமக்ரமம் யதா ஞாஷசி. நீங்க புரிந்து கொள்ற மாதிரி நீங்க என்னிடத்துல இருந்து தயவு செய்து கேளுங்க. கிருஷ்ணர் தனிப்பட்ட முறையில் பேசுறார்.
So if we accept Bhagavad Gita as it is, as instructed by Krishna himself, then we understand what is God without any doubt, asamsam and samagra in completeness.
Anale Bhagavad Gita unmai uruvile Krishna eppadi bodhicharo appadiye nam etrukondana appo nammale kadavule endha sandegamum illame mulumayavum purindukolla mudiyum. Asamsam samagram
asamsam samagram ma jatha gyasasi tatsinu. In our present position, with blunt material senses, with four defects, it is not possible to understand what is God.
நம்முடைய தற்போதைய சூழ்நிலையில இந்த மழுங்கிய புலன்களால நான்கு விதமான குறைபாடுகளோடு கடவுள்னா என்னன்றதை புரிந்து கொள்றதுக்கு நமக்கு சாத்தியம் இல்லை.
We have got four defects in this material condition. We commit mistake, every one of us. We are illusion. We accept something for something. Commit mistake, illusion, and our senses are imperfect.
இந்த பௌதிக சூழ்நிலையில நமக்கு நான்கு விதமான குறைபாடுகள் இருக்கு. நம்ம தவறு செய்யறோம், நம்ம எல்லாருமே. நம்ம மாயவயப்பட்டிருக்கோம், ஏதாவது ஒன்றை வேற ஏதாவது புரிந்து கொள்றோம். நம்முடைய புலன்கள் குறைபாடுகள் உள்ளதா இருக்கு.
தி நாலேஜ் வி கேதர் த்ரூ அவர் சென்சஸ் தட் இஸ் இம்பர்ஃபெக்ட் பிகாஸ் அவர் சென்சஸ் ஆர் இம்பர்ஃபெக்ட்.
நமது புலன்களால் நம்ம பெறப்பட்ட அறிவு பக்குவமற்றது. ஏன்னா நமது புலன்கள் பக்குவமற்றதா இருக்கு.
Just like we see every day the sun with our eyes, but because our senses are imperfect, we see the sun like a disc, although it is 1400,000 times bigger than this earth.
உதாரணத்துக்கு, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கண்களால நம்ம சூரியனை பார்க்கிறோம். இந்த பூமியை விட 1400,000 மடங்கு அது பெரியதாக இருந்தாலும் நம்முடைய புலன்கள் பக்குவமற்றதா இருக்கிறதால ஒரு டிஸ்க் ஒரு தட்டு அளவுக்கு தான் தெரியுது.
In this way, if we analyze our senses, it will be found that our senses are imperfect. By the imperfect senses, speculating, that is not perfect.
இவ்விதத்தில் நம்முடைய புலன்களை நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம்னா நம்முடைய புலன்கள் பக்குவமற்றதா இருக்குன்றத நம்மால் காண முடியும். இந்த பக்குவமற்ற புலன்களால கற்பனை செய்யறது யூகம் செய்யறது பக்குவமானது அல்ல.
Therefore, all these speculators, the so-called scientists, philosophers, they put forward theories. Perhaps it may be like that.
அதனால தான் இந்த கற்பனையாளர்கள் பேரளவிலான விஞ்ஞானிகள் தத்துவவாதிகள் எல்லாம் அவங்களுடைய கொள்கைகளில் பார்த்தீங்கன்னா இருக்கலாம் ஒருவேளை இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க.
That means it is not perfect knowledge.
அப்படின்னா அது பக்குவமான அறிவு அல்ல.
But if we receive knowledge from the supreme perfect God, then it is actually perfect. Our process is like that.
ஆனால் உச்சமான பக்குவமான நபர் கடவுள்கிட்ட இருந்து நம்ம அறிவை பெற்றுக்கொண்டோம்னா அது உண்மையிலேயே பக்குவமானது. நம்முடைய வழிமுறை அந்த மாதிரியான வழிமுறை தான்.
In the fourth chapter of the Srimad Bhagavad Gita, you will find Krishna says,
பகவத் கீதை நான்காவது அத்தியாயத்தில் நீங்க பார்க்கலாம், கிருஷ்ணர் சொல்றார்,
ஏவம் பரம்பரா பிராப்தம் இமங்க ராஜ சேவிது இமங்க விபசதி யூகம் பிரத்தமான அகமபயம். Krishna said this philosophy of Bhagavad Gita, first to the sun god, and he spoke to his son Manu, he spoke to his son Ikkhaku. In this way, disciplic succession, this Bhagavad Gita has come down to this earthly planet, and if we accept that disciplic succession, do not unnecessarily interpret, then we understand what is Bhagavad Gita. That is the process.
இந்த பகவத்கீதை தத்துவத்தை கிருஷ்ணர் முதல்ல சூரிய தேவனுக்கு உபதேசிக்க, அவர் அவருடைய மகனான மனுவுக்கு உபதேசித்தார், அவர் அவருடைய மகனான இக்ஷாகுவுக்கு உபதேசித்தார். இந்த விதத்தில் இந்த சீட பரம்பரையானது இந்த பகவத்கீதையை இந்த பூலோகத்துக்கு கொண்டு வந்தது. இப்போ இந்த சீட பரம்பரையை நாம் ஏற்றுக்கொண்டோம்னா எந்த ஒரு தேவையில்லாத விளக்கங்களும் கொடுக்காம அப்போ பகவத்கீதை எப்படி கொடுக்கப்பட்டதோ அதை அப்படியே நம்மால புரிந்து கொள்ள முடியும். இதுதான் வழிமுறை.
Our Krishna consciousness movement is to understand the supreme person Krishna as he is without any interpretation.
எங்களுடைய இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது உச்சமான நபரான கிருஷ்ணரை புரிந்து கொள்றதுக்காக இருக்கு. அவர் எப்படியோ அப்படியே எந்த ஒரு தேவையில்லாத விளக்கங்களும் இல்லாம.
That is called Krishna consciousness yoga. That can be achieved, as Krishna says, always keeping center Krishna.
அதுக்கு பேரு தான் கிருஷ்ண உணர்வு யோகா. அதை எப்படி அடையலாம்னா கிருஷ்ணர் சொல்ற மாதிரியே எப்பொழுதும் கிருஷ்ணரை மையமா வைத்துக் கொண்டிருந்தா.
மையா சப்த மனா ஜூகம் ஜிஞ்சன் மதாசிரம் அசங்சாங் சமக்ரம் மா ஜதா கேசி தச்சின் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஃப் யூ பிராக்டிஸ் திஸ் யோகா கீப்பிங் கிருஷ்ணா இன் தி சென்டர் ஆல்வேஸ் திங்கிங் ஆஃப் கிருஷ்ணா தி ஃபார்ம் ஆஃப் தி கிருஷ்ணா தென் இட் வில் பி ரிவீல்ட்.
உங்களால இதை புரிந்து கொள்ள முடியும். இந்த யோக பயிற்சியில் ஈடுபட்டீங்கன்னா கிருஷ்ணரை மையமாக வைத்துக் கொண்டீங்கன்னா எப்பொழுதும் கிருஷ்ணரோட நினைவிலே இருந்தீங்கன்னா கிருஷ்ணருடைய ரூபத்தை தியானிச்சுங்கன்னா அப்போ உங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படும்.
ஜஸ்வதேவி பராபக்தி ஜதா தேவி ததா குரு. This is the yoga system of Krishna consciousness. So, next verse he says,
Yassa deve parabhakti yata deve tatha guru. இதுதான் கிருஷ்ண உணர்வு யோக முறை. அடுத்த ஸ்லோகத்தில் அவர் சொல்றார்,
ஜானம் தேஹம் சபிஜானம் இதம் பக்ஷாமி அசேஷதா ஜஜ்ஞத்தா நேஹ பூய அன்னஜ் ஜ்ஞாதவம் அவசிஷ்யதே. ஐ எம் ஸ்பீக்கிங் டு யூ ஏ ப்ராசஸ் ஆஃப் நாலேஜ்.
அறிவிற்கான வழிமுறை என்னன்றது உன்னிடத்துல நான் பேசிக் கொண்டிருக்கேன்.
ஜானம், ஜானம் மீன்ஸ் நாலேஜ். தே அண்ட் டு யூ,
ஞானா, ஞானா அப்படின்னா அறிவு. தே அப்படின்னா உன்னிடத்தில்.
அஹம் சாவி ஜானம், சாவி ஜானம் மீன்ஸ் தியோரி. ஜானம் இஸ் தியோரிட்டிக்கல் அண்ட் விஜானம் மீன்ஸ் பிராக்டிக்கல்.
அகம் ச விஞ்ஞானம், ஞானம் அப்படின்னா ஏட்டறிவு, விஞ்ஞானம் அப்படின்னா நடைமுறையிலான அறிவு.
ஜஸ்ட் லைக் இன் சயின்டிபிக் நாலேஜ், தி ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு பாஸ் போத் தியோரிட்டிக்கல் நாலேஜ் அண்ட் பிராக்டிக்கல் நாலேஜ்.
உதாரணத்துக்கு விஞ்ஞானபூர்வமான அறிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா மாணவர்கள் ஏட்டறிவுலையும் தேர்ச்சி பெறணும், செயல்முறை அறிவிலையும் தேர்ச்சி பெறணும்.
Theoretical combination of this chemical and that chemical makes this chemical. This is theoretical knowledge.
ஏட்டறிவு அப்படின்றது ஒரு ரசாயனம் இன்னொரு ரசாயனத்தோடு சேர்க்கும் போது இன்னொரு ரசாயனம் உருவாகுதுன்றது ஏட்டறிவு.
But when you mix these two chemicals or three chemicals and produce that object, that is practical.
ஆனால் எப்பொழுது அந்த ரெண்டு அல்லது மூன்று ரசாயனங்களை நீங்க ஒன்றா கலந்து வேறொரு பொருளை உருவாக்குறீங்களோ அப்போ அது நடைமுறை, செயல்முறை.
ரீசென்ட்லி ஐ மே சே இன் கலிபோர்னியா யூனிவர்சிட்டி ஒன் லேர்னட் ப்ரொஃபெசர் கேம் தேர் டு ஸ்பீக் அபவுட் தி எவல்யூஷனரி தியோரி ஆஃப் கெமிக்கல்ஸ்.
சமீபத்தில் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர், ரொம்ப கற்றறிந்தவர், அங்கே ரசாயனங்களுடைய பரிணாமத்தை பற்றி பேசுறதுக்காக அவர் வந்திருந்தார்.
And he said that life is produced, perhaps you know, from four chemicals.
உயிர் நான்கு ரசாயனங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுதுன்றத அவர் சொன்னார். உங்களுக்கும் கூட அது தெரிஞ்சிருக்கலாம்.
But when one student, he said that if I supply these four chemicals, whether you can produce life.
ஆனா ஒரு மாணவர் கேட்டார், இந்த நான்கு விதமான ரசாயனங்களை உங்களுக்கு நான் கொடுத்து உயிரை உற்பத்தி செய்யுங்கன்னா உங்களால முடியுமா?
In answer to this, he said that I cannot say.
அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, அதை என்னால சொல்ல முடியாதுன்றார்.
That is imperfect knowledge. If you say life is produced from chemicals, then you must make experimental demonstration. By mixing those chemicals, you produce life.
அது பக்குவமற்ற அறிவு. உயிர் ரசாயனங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுது நீங்க சொல்றீங்கன்னா அப்போ அது சோதனை கூடத்தில் நீங்க அதை செயல்முறையில் அந்த ரசாயனங்களை கலந்து உயிரை உற்பத்தி செய்து காட்டணும்.
That is called விஞ்ஞானம்.
அதுதான் விஞ்ஞானம்னு சொல்லப்படுது.
பிராக்டிக்கல்,
அது செயல்முறைக்கானது.
டிமான்ஸ்ட்ரேஷன், அதர்வைஸ் இட் இஸ் நாட் பர்ஃபெக்ட்.
அதை செயல்படுத்தி காட்டணும். அப்படி இல்லைன்னா அது பக்குவமானது அல்ல.
சயின்டிபிக் நாலேஜ் மீன்ஸ் அப்சர்வேஷன் தென் எக்ஸ்பெரிமெண்ட். இஃப் யூ ஃபெயில் இன் அன் எக்ஸ்பெரிமெண்ட், தட் இஸ் நாட் சயின்டிபிக் நாலேஜ். இட் மஸ்ட் பி எக்ஸ்பெரிமெண்ட்.
விஞ்ஞானபூர்வமான அறிவுன்னாவே கொண்டு கவனிக்கவும் செய்யணும், அதை செயல்முறைப்படுத்தியும் காட்டணும். இப்போ அது செயல்முறைப்படுத்தப்படல அப்படின்னா அது விஞ்ஞானபூர்வமான அறிவு அல்ல, அது செயல்முறைப்படுத்தப்படணும்.
So here also it is said, ஜானம் தேஹம் சபி ஜானம். I am speaking to you this knowledge which you can practically experience, not theoretically, simply.
அதனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஞானம் தேகம் ச விஞ்ஞானம், நான் உன்னிடத்தில் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த அறிவு, அது நீ செயல்முறையில் நடைமுறையில் அனுபவப்படலாம்ன்றார். இது வெறும் ஏட்டறிவு மட்டுமல்லன்றார்.
ஞானம் தேகம் ச விஞ்ஞானம் இதான் பக்ஷாமி அசேஷதம். அசேஷதம் மீன்ஸ் விதவுட் எனி ரிசர்வேஷன். As far as possible, as far as you can understand, I am explaining. Jajgatya, if you understand this, na iha bhuya annaj gyatabham ishyasyate, gyatabham avashishyate. If you can understand this knowledge with practical experience, then there will be nothing to know anymore. That means your knowledge is complete, perfect.
அசேஷதா அப்படின்னா எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களால் எவ்வளோ புரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளோ நான் விளக்கிட்டு இருக்கேன். யஜ்ஞாத்வா நீங்கள் இதை புரிந்து கொண்டீங்கன்னா, நான் இக பூயோன்யா ஞாத்தாவியம் அவிசிஷத்தை, நடைமுறை அனுபவத்தில் இப்போ இந்த அறிவை நீங்கள் புரிந்து கொண்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிந்து கொள்றதுக்கு வேற எதுவும் இருக்காது. அப்படின்னா அந்த அறிவு பக்குவமான அறிவு.
இந்த வேதாஸ் ஆல்சோ இட் இஸ் ஸ்டேட்டட் தட் ஜஜ்ஞத்யா ஜஸ்மின் விஜ்ஞாதே சர்வமேதம் விஜ்ஞாதம் பவந்தி. இஃப் யூ சிம்பிளி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் காட், நாட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சயின்டிபிகலி வாட் இஸ் காட், then you understand everything.
வேதங்களில் கூட என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கடவுள்னா என்னன்றதை புரிந்து கொள்ள நீ முயற்சித்தன்னா, புரிந்து கொள்ள முயற்சிக்கிறதில்ல விஞ்ஞானபூர்வமாக கடவுள்னா என்னன்றதை நீ புரிந்து கொண்டனா, அப்ப நீ எல்லாத்தையுமே புரிந்து கொள்றேன்னு அர்த்தம்.
Because God is everything.
ஏன்னா கடவுள்னா எல்லாமே.
God is the central point of everything.
கடவுள் தான் எல்லாத்துக்கும் மையமானவர்.
ஜதோவா இமானி பூதானி ஜாயந்தி, தீஸ் ஆர் தி வேதிக் பாஷன், ஃப்ரம் ஹோம் ஆல் தீஸ் மெட்டீரியல் காஸ்மிக் மேனிஃபெஸ்டேஷன் ஹேஸ் கம் இன் டு பீயிங்.
எதோவா இமானி பூதானி ஜாயந்தே, இது வேதங்களில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். யார்கிட்ட இருந்து இந்த பௌதிகமான பிரபஞ்ச தோற்றங்கள் எல்லாம் உருவாகி வந்து இருந்துட்டு இருக்கோ,
இந்த வேதாந்த சுத்தி ஜன்மாதா, the absolute truth is that from which everything has come down.
Vedanta Sutram enna solladunna purana unmayil irundha ellame veli varudhu.
So if you understand the absolute truth, jasmin vigyate sarvamedam vigyatam bhavanti, then you can understand all other departments of knowledge.
Adanal purana unmayi neenga purindukondinganna கஸ்மி விஜாத்தே சர்வமிதம் விஜாத்தம் பவதி, அதன் பிறகு உங்களால் எல்லா துறை அறிவையும் புரிந்து கொள்ள முடியும்.
Therefore, Krishna says that ஜானாங் தேஹம் சவிஜானம் இதம் பக்ஷாமி அசேஷதம். எக்ஸ்பிளிசிட்லி இலாபரேட்லி ஐ எம் சேயிங் ஜஜ்ஞாத்தா, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நா இஹோ இன் திஸ் வேர்ல்ட் அன்ன பூயா again annas anything else gyatabham avashishyate, there is anything remains to understand, everything is understood.
Adanal dhan Krishnar enna solrarna, jnanam theham sa vijnanam idam aksham asheshatah, velipadaya miga vilakama na solren, yajnyatva nee idha purindukondanna naayaga inda ulagathile anya bhuya marubadiyum anyat vera eduvum ஞாத்தவியம் அவிசிஷத்தை புரிந்து கொள்றதுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே புரிந்து கொள்ளப்பட்டாச்சு.
சோ கிருஷ்ணா
அதனால கிருஷ்ணர் சொல்றார்,
மனுஷானாம் சஹசேஷு கஷ்டி ஜததி சித்தை ஜததாம் அபி சித்தியானாம் கஷ்டின் மாங் வித்தி தத்த. மனுஷானாம் சஹசேஷு, தேர் ஆர் லிவிங் என்டிட்டிஸ் 8,400,000 species or forms. 9 Jalajanavalakhani, 900,000 forms in the water. Jalajanavalakhani, Thavaralokavinsati, 2 million forms of the trees and plants.
84 வகையான உயிரினங்கள் அல்லது ரூபங்கள் இருக்கு. ஜலஜானவலக்ஷானி 900,000 வகையான உயிரினங்கள் நீரில் வாழக்கூடியவர்கள். ஸ்தவரா லக்ஷ விம்சதி 200,000 உயிரினங்கள் மரங்களாகவும் செடிகளாகவும் இருக்கு.
In this way, there are altogether different forms of life. 8,400,000. Don't think that the plants and trees, they have no life. They are also living entities.
இவ்விதத்தில் எல்லாம் சேர்ந்து வெவ்வேறு வகையான ரூபங்களில் 84,000,000 வகை இருக்கு. மரங்கள் செடிகள்லாம் வந்து உயிரற்றதுன்னு நினைக்காதீங்க, அவைகளும் உயிர் வாழிகள் தான்.
We do not accept this theory that the animals have no soul. No, everyone has got soul.
மிருகங்களுக்கு ஆத்மா இல்லை அப்படின்ற கொள்கையை நம்ம ஏற்றுக்கொள்றதில்ல. அது அப்படி அல்ல, எல்லாருக்குமே ஆத்மா இருக்கு.
In the plants, trees, everyone has got soul. They have got different bodies only.
மரங்கள் செடிகள் எல்லாம் கூட ஆத்மா இருக்கு, உடல்கள் மட்டும்தான் வெவ்வேறா அவர்கள் கொண்டிருக்காங்க.
It is not that only human being has got the soul, not others. No, actually if you make analysis, what is the symptoms of possessing soul, you will find everywhere. Even in plants life, we'll find.
மனிதர்களுக்கு மட்டும்தான் ஆத்மா இருக்கு, மற்றவர்களுக்கு அல்ல அப்படின்றது அல்ல. உண்மையிலே நீங்க கொஞ்சம் ஆத்மா இருக்கிறதுக்கான அறிகுறிகள் என்னன்றதை ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் ஒரு செடிகளில் கூட ஆத்மா இருக்கிறத நீங்க பார்க்கலாம்.
சார் ஜெகதீஷ் சந்திர போஸ், ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட், ஹி ஹஸ் ப்ரூவ் பை மெஷின் that when you cut the trees or the leaves, they feel sensation, pain, and that is recorded by machine. So everyone has got soul.
Sir Jagadish Chandra Bose endra oru ulagathile periya vignani, oru marathaiyo alladhu oru chediyo vettum bodhu adanudaiya ilaigalai vettum bodhu adukku unarvu irukku, adu andha unarvai unarudhu appindradha oru iyandrathale avar nirupithu kaattinar. அதனால எல்லாருக்குமே ஆத்மா இருக்கு.
Therefore Krishna says,
அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார்,
சர்வ ஜோனிஷு கௌந்தே அசம்பவந்தி தாசாங் மகஜனி பிரம்ம அஹம் பீஜப்பத. சோ ஹியர் இட் இஸ் said, மனுஷானாம் சஹசேஷு கஷ்டித் ஜதசி சித்தாய். There are millions and millions human beings.
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மனுஷானாம் சகசேஷு கசி ஜததி சித்தையே, பல லட்சக்கணக்கான மனிதர்கள் இருக்காங்க.
அவுட் ஆஃப் தம் ஒன் இஸ் வெரி மச் ஆங்ஸியஸ் ஹவ் டு கெட் பர்ஃபெக்ஷன் ஆஃப் லைஃப்.
அவர்களில் ஒருத்தர் தான் எப்படி வாழ்க்கையினுடைய பக்குவத்தை அடையிறதுன்ற ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவர்.
பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் கேரிட் பை தி அனிமல் ப்ரொபென்சிட்டிஸ்.
ஏன்னா எல்லாருமே மிருக சுபாவத்தால செயல்பட்டு இருக்காங்க.
What are the animal propensities?
மிருக சுபாவங்கள்ன்றதெல்லாம் என்ன?
Eating, sleeping, sex life and defense. ஆஹார நித்ரா பயமைதுனஞ்ச சாமான மேதத் பசுபி நரானாம். These are the common formulas both to the animals and the human being.
உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல் மற்றும் தற்காப்பு செய்தல், ஆகார நித்ரா பயமாய்த்துனம் சமானியம் ஏத்த பசுபீனரானாம். இந்த நான்கு விஷயங்களும் மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் பொதுவான விஷயங்கள்.
What is that? Eating, sleeping, mating, sex life and defense.
அதாவது உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், தற்காத்தல்.
Everyone is doing that. According to his own capacity. Cats and dogs, they also eat, they also sleep, they also have sex life, and they also try to defend when there is danger, when there is enemy.
எல்லாருமே அதை செய்துட்டு இருக்காங்க, அவங்க அவங்களுடைய சக்தி கேட்ட வகையில. நாய்களும் பூனைகளும் கூட சாப்பிடுது, அவைகளும் கூட தூங்குது, அவைகளும் பாலுறவு வைத்துக் கொள்ளுது, அவைகளும் கூட எதிரிகள் வரும்போது அபாயம் ஏற்படும் போது தன்னை பாதுகாக்க முயற்சி செய்து.
So these things are common formulas both for the animals and human being.
அதனால இந்த விஷயங்கள் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ரெண்டு பேருக்குமே பொதுவான விஷயங்கள்.
But what is the special prerogative for the human being?
ஆனால் மனிதர்களுக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்ன?
That is சித்தி. How to make life perfect.
அதுதான் சித்தி. எப்படி வாழ்க்கையை பக்குவமாக்கிக் கொள்வது?
That we have to say. மனுஷானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் ததத்தி சித்தை. சித்தை மீன்ஸ் ஃபார் பர்ஃபெக்ஷன். வாட் இஸ் தி பர்ஃபெக்ஷன் ஆஃப் லைஃப்? பர்ஃபெக்ஷன் ஆஃப் லைஃப் இஸ் நோ மோர் பர்த்ஸ், நோ மோர் டெத்ஸ், நோ மோர் டிசீஸ், நோ மோர் ஓல்ட் ஏஜ். தட் இஸ் பர்ஃபெக்ஷன்.
அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, மனுஷானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் ததத்தி சித்தையே. சித்தையே அப்படின்னா பக்குவத்துக்காக. வாழ்க்கையின் பக்குவன்றது என்ன? பக்குவமான வாழ்க்கை அப்படின்றது பிறப்பு இல்லாமல், இறப்பு இல்லாமல், வியாதி இல்லாமல், வயோதிகம் இல்லாமல் இருப்பது தான் பக்குவம்.
That the people do not know that there is possibility of attaining a stage when there is no more birth, no more death, no more old age.
பிறப்பு, இறப்பு, வயோதிகம், நோய், முதுமை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு, அதை அடையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது மக்களுக்கு தெரியாது.
There are so many universities, so many educational institutions all over the world. But nowhere there is department of understanding this science, how to stop birth, death, old age and disease.
நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்கு, நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்கு உலகெங்கிலும். ஆனா எங்கேயுமே எப்படி இந்த பிறப்பு, இறப்பு, வயோதிகம், நோய் இதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுன்றதுக்கான போதனைகளை கொடுக்கக்கூடிய துறை எங்கேயுமே இல்லை.
In the chemical laboratory, they are trying to manufacture chemicals for stopping birth, contraceptive.
ரசாயன ஆய்வுக்கூடங்கள்ல எப்படி பிறப்பை தடுத்து நிறுத்துறதுன்றதுக்கான ரசாயனங்களை கண்டுபிடிக்கிறாங்க, கருத்தடை சாதனங்கள்.
But there is no medicine that after taking this medicine or these chemicals, there will be no more death or no more birth, no more old age and no more disease.
ஆனால் இந்த மருந்து அல்லது இந்த ரசாயனத்தை உண்டதுக்கு பிறகு பிறப்பு இருக்காது, மரணம் இருக்காது, வயோதிகம் இருக்காது, வியாதி இருக்காதுன்னு சொல்ற விதத்துல எதுவுமே இல்லை.
You can manufacture chemical combination of medicine as counteracting the disease.
உங்களால ரசாயனங்களை அல்லது ரசாயனங்களுடைய கலவையால ஒரு சில வியாதிகளை எதிர்க்கக்கூடிய ஒரு சில ரசாயனங்களை மருந்துகளை உற்பத்தி செய்ய முடியும்.
Just like in the Western country, the cancer disease, there are so many chemicals and medicines they are discovering. But there is no medicine, no chemical which can say that no more cancer disease. That is not possible.
உதாரணத்துக்கு மேற்கத்திய நாடுகள்ல இந்த புற்றுநோய் இருக்கு. அவங்க நிறைய ரசாயனங்கள் மற்றும் மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் இந்த ரசாயனத்தால, இந்த மருந்தால இதுக்கு மேல புற்றுநோயே வராதுன்ற அளவுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? இல்ல, அது சாத்தியம் இல்ல.
So actual siddhi means to overcome these four principles of miserable condition of life. That is perfection.
உண்மையான சித்தி அப்படினா துன்பகரமான வாழ்க்கையினுடைய இந்த நான்கு விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு வரது, அதுதான் பக்குவம்.
That is stated in the Bhagavad Gita. Janma mrityu jara vyadhi dukkho doshanu darshan. Everything is being attempted to suppress our miserable condition of life. That is going on.
அது பகவத் கீதையில சொல்லப்பட்டிருக்கு. ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம். இங்க எடுக்கூடிய எல்லா முயற்சிகளுமே இந்த துக்ககரமான வாழ்க்கை ஒடுக்கிறதுக்காக, குறைக்கிறதுக்காக தான், அதுதான் நடந்துட்டு இருக்கு.
All advancement of science, knowledge, philosophy, theology, anything, The idea is how to stop the miserable condition of life.
அறிவியல், அறிவு, விஞ்ஞானம், தத்துவம், கொள்கை, இது எந்த கருத்தா இருந்தாலும் இது எல்லாத்தோட முன்னேற்றமும் எப்படி துக்ககரமான வாழ்க்கையை நிறுத்துறதுன்றதுதான்.
But the real miserable condition of life, according to Bhagavad Gita, is birth, death, old age and disease. Don't go take seriously the side miserable condition.
ஆனா உண்மையான துக்ககரமான வாழ்க்கை அப்படின்னா பகவத் கீதையின்படி பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், வியாதி தான். நீங்க இந்த பக்க விளைவா இருக்கக்கூடிய மற்ற துக்ககரமான வாழ்க்கையை தீவிரமா எடுத்துக்கொள்ளாதீங்க.
Just like people are very much anxious to feed the hungry, the hungry man.
உதாரணத்துக்கு பட்டினியோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவளிக்கிறதுக்கு நிறைய பேர் ரொம்ப ஆர்வப்படுறாங்க.
Well, that you can do, that is nice business, but why don't you try that the hungry man and the well-fed man both will die? You cannot stop death. Either you feed him well or he is hungry. Death is there, as sure as death.
அத நீங்க செய்யலாம், அது நல்லதுதான், நல்ல வேலைதான். ஆனா இப்போ அந்த பட்டினியோடு இருக்கிறவனா இருக்கட்டும், அவனுக்கு உணவு கொடுக்கிறவனா இருக்கட்டும், ரெண்டு பேருமே இறந்து போக போறாங்க. உங்களால மரணத்தை நிறுத்த முடியாது. நீங்க அவனுக்கு நல்லா உணவளிச்சாலும் சரி, அவன் பட்டினியோடு இருந்தாலும் சரி, மரணம்ன்றது உறுதி. மரணத்தை போல உறுதியானது எதுவும் இல்லைன்ற சொல்ற மாதிரி.
The actual benefit is if you can stop death. That is actual benefit.
அதனால உண்மையிலேயே நீங்க நல்லது பண்ணணும்னா உங்களால மரணத்தை நிறுத்த முடிஞ்சதுன்னா அதுதான் உண்மையான நலன்.
Our Krishna consciousness movement is to stop death.
நம்முடைய இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது மரணத்தை நிறுத்துறதுக்காக இருக்கு.
You'll be surprised, you may not be very much pleased, but it is possible. It is possible because we are eternal.
நீங்க ரொம்ப ஆச்சரியப்படலாம், இதை கேட்டு நீங்க சந்தோஷப்படாம போகலாம், ஆனா அது சாத்தியமானது. ஏன்னா நம்ம நித்தியமானவர்கள்.
We living entity is soul. We are part and parcel of God. We are eternal. Nitya shasvatayam na hannate hannamane sarire. These are the statements. First of all, we have to understand the constitutional position of ourselves. That is self-realization.
உயிர் வாழிகளான நம்ம ஆத்மாக்கள். ஆத்மான்றது கடவுளுடைய அம்சம். நம்ம நித்தியமானவர்கள். நித்ய சாஸ்வதயம் நஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. இதெல்லாம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல நம்முடைய இயற்கையான நிலை என்னன்றத நம்ம புரிந்து கொள்ளணும். அதுதான் தன்னை அறிதல்.
Our nature, we are eternal. We are not dying. When this body dies or annihilate, it does not mean I die. I exist. Just like my childhood body is no more existing. It is dead. My youthhood body is no more existing. So many bodies I had in the past, they are no more existing. But I am existing. I remember. Therefore, I am eternal.
இயற்கையிலே நம்ம நித்தியமானவர்கள். நம்ம மரணம் அடையறதில்லை. இந்த உடல் அழியும் போது நான் அழிஞ்சு போறதில்லை. நான் இருந்துகிட்டே தான் இருக்கேன். குழந்தை பருவத்தில் என்னுடைய சிறு உடல் இருந்தது. இப்போ அந்த உடல் இறந்து போச்சு. அதே மாதிரி என்னுடைய இளமை பருவத்தில் இருந்த உடலும் இறந்து போச்சு, இப்ப இல்லை. இந்த மாதிரி கடந்த காலத்தில் நான் எத்தனையோ உடலை கடந்து வந்திருக்கேன். ஆனா நான் இருந்துகிட்டே தான் இருக்கேன். எனக்கு அது நினைவு இருக்கு. அதனாலதான் நான் நித்தியமானவன்.
சோ சித்தி மீன்ஸ் when he seriously understand that I am eternal. So why death is taking place? That is serious understanding of self-realization.
அதனால சித்தி அப்படின்னா நான் நித்தியமானவன், ஏன் மரணம் சம்பவிக்குது அப்படின்றத தீவிரமா புரிந்து கொள்றது. அந்த தீவிரமான புரிதல் தான் தன்னை அறிதல்.
Therefore Krishna says that manushanam sahasyesu kosti jatati siddhay. Siddhi means perfection, means to stop, because I am eternal. Just like when you are diseased, your siddhi, perfection means how to cure the disease. How to become healthy.
அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார், மனுஷானாம் சகஸ்ரேஷு கஸ்தி ததி சித்தையே. சித்தி அப்படின்னா, அதாவது பக்குவம் அப்படின்னா, மரணத்தை நிறுத்துறது. ஏன்னா நான் நித்தியமானவன். இப்போ உங்களுக்கு வியாதி இருக்கு அப்படின்னா உங்களுடைய சித்தி என்ன? உங்களுடைய பக்குவமான நிலைன்றது வியாதியை குணப்படுத்தணும், நீங்க ஆரோக்கியமா வாகணும்.
That is your problem.
அதுதான் உங்களுடைய பிரச்சனை.
Not that simply curing the disease, simply eating the medicine. No. The object is how to become in healthy condition.
வெறுமனே நோயை குணப்படுத்துறது இல்ல, வெறுமனே மருந்துகளை சாப்பிட்டு இருக்கிறது இல்ல, குறிக்கோள் என்னன்னா எப்படி ஆரோக்கியமா ஆகிறது.
So our healthy condition is no more birth, no more death, no more old age, no more disease. That is healthy condition.
அதனால நம்முடைய ஆரோக்கிய நிலை அப்படின்னா பிறப்பு இல்லாம, இறப்பு இல்லாம, வியாதி இல்லாம, வயோதிகம் இல்லாம இருக்கிறது தான் ஆரோக்கியமான நிலை.
So who is trying for that?
யார் அதுக்காக முயற்சிக்கிறாங்க?
Nobody is seriously educated on this point. And because one is not educated, he does not know that there is possibility, such possibilities, no more death, no more birth, no more disease.
இந்த விஷயங்கள்ல யாருக்குமே தீவிரமா போதிக்கப்படுறது கிடையாது. அந்த போதனை இல்லாததுனால தான் பிறப்பு இல்லாம, வயோதிகம் இல்லாம, வியாதி இல்லாம ஒருத்தரால இருக்க முடியும்ன்றது, அது சாத்தியமானதுன்றதே தெரியறதில்ல.
கிருஷ்ணர் சே மனுஷானாம் சஹசிரேஷு அவுட் ஆஃப் மெனி மெனி மில்லியன்ஸ் ஆஃப் பர்சன் ஜஸ்ட் லைக் அவர் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் மூவ்மெண்ட் வி ஆர் ட்ரைங் டு டீச் தீஸ் பர்ஃபெக்ஷன் ஆஃப் லைஃப் ஹவு டு பிகம் ஃப்ரீ ஃப்ரம் தீஸ் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மிசரபிள் கண்டிஷன் பர்த் டெத் ஓல்ட் ஏஜ் அண்ட் டிசீஸ்.
அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார் மனுஷானாம் சஹசிரேஷு, பல லட்சக்கணக்கான மக்கள்ல. இப்போ உதாரணத்துக்கு இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வாழ்க்கையினுடைய பக்குவ நிலைக்கு எப்படி வர்றது, பிறப்பு இறப்பு முதுமை நோய் இதுல இருந்து எப்படி விடுபடுறதுன்றத போதிக்கிறோம்.
பட் ஹவ் மெனி ஆர் ஜாயினிங் வித் அஸ்.
ஆனா எத்தனை பேர் எங்களோட சேர்றாங்க இதுல?
சம் ஆஃப் தேம் ஆர் திங்கிங் தீஸ் ஆர் ஃபிக்டிஷியஸ். நோ, இட் இஸ் ஃபேக்ட், இட் இஸ் சயின்டிபிக், இட் இஸ் சயின்டிபிக்.
இதெல்லாம் கற்பனையானதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க. இல்ல, இது உண்மை, இது விஞ்ஞான பூர்வமானது.
பட் பீப்புள் ஹாவ் நோ இன்டரெஸ்ட் இன் திஸ் திங்ஸ், தே ஆர் சிம்பிளி இன்டரெஸ்டட் இன் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன்.
ஆனா மக்களுக்கு இந்த விஷயங்கள்ல ஆர்வம் இல்லை, அவர்கள் புலனின்பத்தில் மட்டும்தான் விருப்பமா இருக்காங்க.
நூலங் பிரமத்த குருதே பிகர்மா, திஸ் இஸ் ஸ்டேட்டட் இன் தி ஸ்ரீமத் பாகவதம். தே ஹவ் பிகம் மேட், சிம்பிளி மேட் டு கிராட்டிஃபை சென்சஸ். பட் தே ஆர் forgetting that this human life is meant for making a solution for all the problems of life.
Noonam pramatta kurute vikarama, idu Srimad Bhagavatam la sollapattirukku. Avargal inda pulangala thirupti paduthradhila paithyam aayittirukanga. Ana inda manitha vaalkai vaalkaiyude ella prachanigalukkum theervu kaandradhukkaga irukku abindradha avanga marandittirukanga.
They are not interested in that. They are thinking by increasing the volumes of sense gratification, that is perfection. That is not perfection.
அவர்கள் அதுல எல்லாம் ஆர்வம் இல்லாம இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதிகமான புல இன்பத்தை அதிகப்படுத்துறதுல தான் பக்குவம் இருக்குன்னு. ஆனா அது பக்குவமானது அல்ல.
You may improve the material condition of life, but you cannot live here. Just like you are constructed very nice city, Stockholm or any European city.
உங்களுடைய இந்த பௌதிக வாழ்க்கையினுடைய தரத்தை வேணா நீங்க உயர்த்தி கொண்டிருக்கலாம், ஆனா உங்களால இங்க வாழ்ந்துட்டே இருக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க இந்த ஸ்டாக்ஹோம் அல்லது ஐரோப்பாவில் எந்த ஒரு நகரத்தையும் ரொம்ப நல்லா கட்டியிருக்கீங்க.
That is very good, but he'll not be allowed to stay here. He'll be kicked out at any moment. What is the solution for that?
அது நல்லதுதான், ஆனா நீங்க இங்கேயே வாழ்றதுக்கு அனுமதிக்கப்பட மாட்டீங்களே, நீங்க இங்கிருந்து தூக்கி எறியப்படுவீங்க, அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா?
You construct a nice place, that's all right, very good, but you stay here, but you cannot stay, that is your problem.
நீங்க ஒரு நல்ல இடத்தை, நல்ல நகரத்தை உருவாக்கி இருக்கீங்க, அது நல்லதுதான், ஆனா நீங்க இங்கேயே இருக்கணுமே, ஆனா உங்களால இருக்க முடியாது, அதுதான் பிரச்சனை.
If you can solve that problem, yes, I have constructed nice place, nice city, nice country, and everything is nice, but I will stay and enjoy. But that is not allowed.
உங்களால அந்த பிரச்சனையை தீர்க்க முடிஞ்சதுன்னா சரி, நான் இப்ப வந்து இங்க நல்ல இடத்தை உருவாக்கியிருக்கேன், நல்ல நகரம், நல்ல நாடு, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நான் இங்கேயே இருந்து அனுபவிக்கணும், ஆனா அதுக்கு அனுமதிக்கப்படுறது இல்லையே.
Then where is your perfection?
இதுல எங்க பக்குவம் இருக்கு?
This is the problem.
இதுதான் பிரச்சனை.
So Krishna says therefore, manusaraṃ sahasyeṣu kaścit jatati siddhaye jatatāmapi siddhyānā. There are many persons, they are trying to attain that perfection and stage of life by Jnana Yoga, Dhyana Yoga or Hatha Yoga. There are many processes.
அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார், மனுஷானாம் சகசிரேஷு கஷ்டித் எததி சித்தையே எததாம் அப்பி சித்தானாம். நிறைய பேர் பல்வேறு விதமா முயற்சிக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையின் பக்குவ நிலையை அடையிறதுக்காக. ஞான யோகத்தால, தியான யோகத்தால, ஹத யோகத்தால, இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்கு.
பட் தேர் இஸ் நோ சிஸ்டம், ஆர் தேர் இஸ் சிஸ்டம் பட் பீப்புள் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். வாட் இஸ் தட் சிஸ்டம்? Jatatamapi siddhanam kaścit mānabetti tattvam. Nobody is trying to understand what is God.
Ana adukana valimurai illa. Ana valimurai irundhalum makkal adhula aarvam illama irukkaanga. Andha valimurai enna na, Jatatamapi siddhanam kaścit mānabetti tattvataha. Yaarume kadavulna enna endradha purindukolla muyarchikkiradilla.
They are trying to understand so many things, but that will not solve their problems. But nobody is trying to understand God.
எத்தனையோ விஷயங்களை அவங்க புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாங்க, ஆனா அதெல்லாம் அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்காது. ஆனா யாருமே கடவுளை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது இல்ல.
மனுஷானாம் சஹஸ்ரேஷு, out of many thousands, millions of persons, one may try to attain perfection of life, and out of such persons who are trying to attain perfection of life, some may understand what is God, what is Krishna.
பல ஆயிரம் ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள்ல யாரோ ஒருத்தர் வாழ்க்கையின் பக்குவ நிலை அடையறதுக்கு முயற்சிக்கலாம். அப்படி வாழ்க்கையினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கக்கூடியவர்கள்ல சிலர் கடவுள்னா என்ன, கிருஷ்ணர்னா என்னன்றத புரிந்து கொள்ளலாம்.
Therefore Krishna is trying to speak about himself in the 7th chapter especially.
அதனாலதான் குறிப்பா இந்த 7th அத்தியாயத்தில் கிருஷ்ணர் அவரை பற்றியே பேசுறதுக்கு முயற்சிக்கிறார்.
So it is not possible to describe all the verses, one or two, three verses we can explain. Then he says,
எல்லா ஸ்லோகத்தையும் இப்ப விளக்குறதுன்றது சாத்தியமானதல்ல. ஒன்னு அல்லது ரெண்டு ஸ்லோகங்களை இப்ப நம்ம விளக்கலாம். அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா,
பூமிரபோ நலோபாயு அங்க மனோ புத்தி ரேவச்ச அகங்காரம் இத்தியங்கமே பின்னா பிரகிருதி அஸ்ததா. பிரகிருதி நேச்சர்,
பிரகிருதின்றது இயற்கை.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு ஸ்டடி தி மெட்டீரியல் நேச்சர்.
முதல்ல இந்த ஜட இயற்கையை பற்றி நம்ம கற்றுக்கொள்ளணும்.
ஜஸ்ட் லைக் தி சயின்டிஸ்ட், பிசிசிஸ்ட், கெமிஸ்ட், தே ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் தி மெட்டீரியல் நேச்சர். வாட் இஸ் திஸ் மெட்டீரியல் நேச்சர்?
உதாரணத்துக்கு விஞ்ஞானிகள் இயற்பியல் துறையில, ரசாயனத்துறையில கூட இந்த ஜட இயற்கையை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாங்க. இப்போ இந்த ஜட இயற்கைன்றது என்ன?
தி மெட்டீரியல் நேச்சர் இஸ் டிஸ்கிரைப்ட் ஹியர் அண்ட் 8 வெரைட்டிஸ். 5 வெரைட்டிஸ் கிராஸ் அண்ட் 3 வெரைட்டிஸ் சட்டில்.
இந்த ஜட இயற்கையை 8 வகையானதா இங்க விளக்கப்பட்டிருக்கு. அதுல 5 வகைகள் ஸ்தூலான நிலையிலையும், 3 வகைகள் சூட்சம நிலையிலையும் இருக்கிறதா சொல்லப்படுது.
தி 5 கிராஸ் வெரைட்டிஸ் ஆர் தி பூமி. பூமி மீன்ஸ் திஸ் அர்த். அப்போ தி வாட்டர், பூமி அப்போ அனலோ தி ஃபயர், பூமி அப்போ அனலோ வாயு தி ஏர், அண்ட் பூமி அப்போ அனலோ வாயு ஹாங். ஹாங் மீன்ஸ் தி ஸ்கை, ஈதர்.
ஸ்தூல நிலையில இருக்கக்கூடிய 5 வகைகள் என்னன்னா, பூமி, பூமினா இந்த நிலம், ஆப்பா அப்படின்னா தண்ணீர், பூமிராப்பா நலா, நலா அப்படின்னா அனலா அப்படின்னா நெருப்பு, பூமிராப்பா நலா வாயு, வாயுன்னா காற்று, பூமிராப்பா நலா வாயு காம், காம் அப்படின்னா ஆகாயம்.
தென் மனோ மைண்ட், தென் புத்தி இன்டெலிஜென்ஸ், அஹங்கார், தென் செல்ஃப் கான்சியஸ்னஸ், I am American, I am Englishman, I am Swedish, and this I consciousness.
அடுத்து மன, மனன்றது மனசு. அடுத்து புத்தி அறிவு. அடுத்து அகங்கார தன் உணர்வு. நான் அமெரிக்கன், நான் இங்கிலீஷ்காரன், நான் ஸ்வீடிஷ்காரன், நான் என்ற உணர்வு.
So these are eight. Earth, water, fire, air, sky, mind, intelligence and I consciousness.
நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, நான்ற உணர்வு, இதுதான் அந்த எட்டும்.
These are material eight elements. Mind is also material. Intelligence is material.
இந்த எட்டும் பௌதிகமான விஷயங்கள். மனதும் பௌதிகமானதுதான், புத்தியும் பௌதிகமானதுதான்.
So, there is cultivation of knowledge of the gross material. Just like soil expert, they are all trying to understand the earth, where there is mind, where there is something. That is, analyzing the earth.
இந்த ஸ்தூல பௌதிகமான விஷயங்களை ஆய்வு செய்து அந்த அறிவை வளர்த்துக் கொள்றது. மண்ண பற்றின நிபுணர்கள் இருக்காங்க, அவர்கள் மண்ணை புரிந்துக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. எங்கே சுரங்கம் இருக்கு, எங்கே இது இருக்கு, எங்கே அது இருக்கு, இந்த மாதிரி மண்ணை பற்றி ஆய்வு செய்யறாங்க.
Similarly, somebody is studying the light or the air, and they are all material things.
அதே மாதிரி ஒரு சிலர் வெளிச்சத்தை பற்றியும் ஒரு சிலர் காற்றை பற்றியும் ஆய்வு செய்யறாங்க. இதெல்லாமே பௌதிகமான விஷயங்கள் தான்.
There is no spiritual understanding.
இதுல ஆன்மீக புரிதல் எதுவும் கிடையாது.
So, பூமிராப்பானாலோ வாயு, காங்கமானா மைண்ட், சைக்கலாஜிஸ்ட், they are also studying the mind, the activities, thinking, feeling and willing, and their varieties. That is also material.
அதனால பூமிராப்போ நலாவாய் காமானா, மனது, இந்த மன தத்துவ வல்லுநர்கள் அவர்களும் மனதை பற்றி ஆய்வு செய்து கற்றுக்கொள்றாங்க. மனதோட செயல்கள் என்ன, சிந்தனை என்ன, உணர்வு எப்படிப்பட்டது, எப்படி விருப்பப்படுது, இது மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. அதுவும் பௌதிகமானதுதான்.
Ethereal understanding, so many things are going on, but they are all material, Krishna says.
ஆகாயத்தை பத்தி புரிந்து கொள்றாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இது எல்லாமே பௌதிகமானது. கிருஷ்ணர் சொல்றார்,
அகங்கார பிரகிருதி அஷ்டதா. கிருஷ்ணா இஸ் கிளைமிங் தேர் மை மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் எனர்ஜி.
அவைகள் எல்லாமே எனது சக்தியின் தோற்றமே அப்படின்னு கிருஷ்ணா சொல்றாரு.
So there is connection of Krishna with this earth, water, physical science, but we do not know Krishna.
நிலம், நீர், இந்த மாதிரியான இயற்பியல் விஞ்ஞானத்திலையும் கூட கிருஷ்ணரோட தொடர்பு இருக்கு. ஆனா நமக்கு கிருஷ்ணரே தெரியல.
We simply studying externally, just in medical science. He is studying the external body, but within the body there is a spiritual spark, soul. He does not know that.
புறம்பான விஷயங்களை மட்டும்தான் நம்ம கற்றுக்கொள்றோம். இப்போ உதாரணத்துக்கு மருத்துவ விஞ்ஞானத்தில் கூட அவர்கள் இந்த புறமா இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை பற்றி தான் படிக்கிறாங்க. ஆனால் இந்த உடலுக்குள்ள ஆன்மீக பொறியான ஆத்மா இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது.
தேகாந்தரம் பிராப்தி தீரஸ்தத்வம்.
வேறொரு உடலை ஏற்றுக்கொள்றது யாரு?
தி டார்வின்ஸ் தியரி இஸ் that the body is changing to another body. That is nonsense. That is not the fact.
டார்வினோட கொள்கைப்படி ஒரு உடல் இன்னொரு உடலுக்கு மாற்றம் பெறுது, அது அபத்தமானது, அது உண்மை இல்லை.
The soul is thus migrating from one body to another. That is knowledge. This is fact.
ஆத்மாதான் ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு இடம் பெயர்து. அதுதான் அறிவு, அதுதான் உண்மை.
So we can discuss if it is needed, but this is the fact.
இதுதான் உண்மை. இது தேவைன்னா இதை பற்றி நாம விவாதிக்கலாம்.
There is the soul, and these eight elements, material elements, they are outer covering.
ஆத்மான்றது இருக்கு, எட்டு வகையான மூலக்கூறுகள் இருக்கு. இந்த எட்டு வஸ்துக்களும் வெளிப்புறம்பான மூடி இருக்கக்கூடிய விஷயங்கள்.
That you have got, as you have got shirt and coat. The shirt is the inner covering, the coat is the outer covering.
உங்களுக்கு சட்டையும் கோட்டும் இருக்கிற மாதிரி, இப்போ அந்த சட்டையானது உள்ளுக்குள்ள மூடி இருக்கு, கோட் வந்து வெளியில மூடி இருக்கு.
Similarly, the body made of earth, water, air, fire. This lump of matter is nothing but distribution of the material elements.
அதே மாதிரி இந்த உடலானது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த மாதிரியான ஜட வஸ்துக்களால் ஆன ஒரு ஜட குவியல், அவ்வளவுதான். ஜட வஸ்துக்களுடைய விநியோகம் அவ்வளவுதான்.
Just like we make some machine by manipulating the material elements. This is also just like a machine.
நம்ம இந்த ஜட வஸ்துக்களை எல்லாம் கையாளுறதுக்காக ஒரு இயந்திரத்தை உருவாக்குறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் ஒரு இயந்திரம்.
And it is stated here in the Bhagavad Gita, Jantra Ruhani Maya. We have been given this machine to move. By whom it is given? By Maya, by the illusory energy.
மேலும் இது பகவத் கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கு, யந்திர ருஹாணி மாயா. நமக்கு இந்த இயந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு செயல்படுறதுக்காக. யாரால அது கொடுக்கப்பட்டதுன்னா மாயாவால், இந்த மாயா சக்தினால அது வழங்கப்பட்டிருக்கு.
ஈஸ்வர சர்வபூதானாம் ரித்தேச அர்ஜுன திஷ்டதி பிராமன் சர்வபூதானி ஜந்திரா ரூஹாணி மாயா. We are given a certain type of machine, certain type of body, according to our desire, and we are moving. Just like if you have got a car, we can move from here to there.
நமக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு இயந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, குறிப்பிட்ட வகையான உடல், நம்முடைய விருப்பத்துக்கேற்ற வகையில், அது மூலமா நம்ம நகரத்துக்காக. இப்ப எப்படி நமக்கு ஒரு கார் இருந்ததுன்னா அந்த கார்ல நம்ம இங்க அங்க போக முடியுதோ அந்த மாதிரி.
Similarly, by this body we are moving not only within this planet but sometimes in other planet also, but within the universe.
அதே மாதிரி இந்த உடலால நம்ம வந்து இங்க அங்க போயிட்டு இருக்கோம், இந்த அண்டத்துல மட்டும் இல்ல, சில சமயத்துல மற்ற அண்டத்திலையும் கூட, ஆனா இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயே.
With this material body we can move within the universe, material world. That if we want to go to the spiritual world, there is another universe, a spiritual world, then we have to get rid from this material encasement and transfer ourselves in the spiritual body, in the spiritual world.
இந்த ஜட உடலோடு நம்மாலே இந்த ஜட பிரபஞ்சத்துக்குள்ள, இந்த பௌதிக உலகத்துல மட்டும்தான் நகர முடியும். ஆனா நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போகணும் அப்படின்னா, அங்கே வேறொரு உலகம் இருக்கு, ஆன்மீக உலகம்னு, அங்கே நம்ம போகணும் அப்படின்னா இந்த பௌதிகமான சிறையிலிருந்து நம்மளை நம்ம விடுவித்துக் கொள்ளணும், நம்மளை வந்து நம்ம ஆன்மீக உடலில் மாற்றிக்கொள்ளணும் ஆன்மீக உலகத்தில்.
Then we get actually eternal life, blissful life, full of knowledge. That is our Krishna consciousness moment.
அப்பதான் நம்முடைய நித்தியமான வாழ்க்கை, ஆனந்தமயமான வாழ்க்கை, அறிவுபூர்வமான வாழ்க்கை நம்ம அடைவோம். அதுதான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம்.
So we request you to read our books. We have got many volumes of books. But we are giving information to the people of the world that you can get out of this entanglement of birth, death, old age and disease and be transferred to the spiritual world where you can live eternally with blissful life and full of knowledge.
எங்களுடைய வேண்டுகோள், உங்களுக்கு நீங்க எங்களுடைய புத்தகங்களை படிங்க. எங்ககிட்ட நிறைய புத்தகங்கள் இங்க இருக்கு. ஆனா இந்த உலகத்து மக்களுக்காக எங்களுடைய தகவல் என்ன அப்படின்னா, நீங்க இந்த பிறப்பு இறப்பு வயோதிகம் வியாதின்ற இந்த சிக்கலிருந்து உங்களை விடுவித்து கொண்டு ஆன்மீக உலகத்துக்கு உங்களை மாற்றிக்கொள்ளலாம். அங்கு நீங்க நிரந்தரமாகவும் ஆனந்தமயமான அறிவுபூர்வமான வாழ்க்கை வாழ முடியுன்றது தான் எங்களுடைய செய்தி. மிக்க நன்றி. ஹரே
கிருஷ்ணன்.
ஆன்மீக சிந்தனையை உடல் வியாதிகளை குணப்படுத்துறதுக்காக உபயோகிக்க முடியுமா?
Yes.
ஆமா.
That is not very difficult to understand.
அதை புரிந்து கொள்றதுல ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது.
Just like a living man and a dead man. Living man means the body is carrying the spirit soul. And dead man means the body is there but there is no spirit soul.
உதாரணத்துக்கு உயிர் உள்ளவர் உயிரற்றவர். உயிர் உள்ளவர் அப்படின்னா இந்த உடலானது ஆத்மாவை தாங்கி செல்லுது. உயிரற்றவர் அப்படின்னா உடல் இருக்கு ஆனா ஆத்மா இல்லை.
But as soon as the body is dead or the spirit soul is out of it, immediately it begins to decompose.
ஆனால் உடல் இறந்து போன உடனே, அதாவது ஆத்மா வெளியில போன உடனே இந்த உடலானது அழிய தொடங்கிறது.
The same body, as long as carrying the soul, there is no such thing.
அதே உடல் தான் ஆத்மாவை தாங்கி இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரியான அழிவு ஏற்படுறதில்லை.
Therefore, if you keep your body spiritualized, then there is no question of decomposition or disease.
அதனால தான் உங்களுடைய உடலை நீங்க ஆன்மீகமானதா மாற்றிக்கொண்டீங்கன்னா அழிவுன்றதோ அல்லது வியாதின்ற பேச்சுக்கோ அங்க இடம் இருக்காது.
Another example, just like if you take an iron rod and put into the fire, it becomes warm, warmer, and at the end it becomes red hot.
வேற ஒரு உதாரணம், இப்போ ஒரு இரும்பு கம்பியை எடுத்து நீங்க நெருப்பில் வச்சீங்கன்னா அது சூடாகி சூடாகி இறுதியில அது சிகப்பு நிற சூடான ஒரு கம்பி ஆயிடும்.
When it is red hot, it is no more iron rod, but it is fire.
ஆனா அது சிகப்பு நிறமா மாறிட்டதுக்கு அப்புறம் அது இரும்பு கம்பி இல்ல, அது நெருப்பு.
It touches that iron rod, red hot, any place, it will burn. Similarly, if you make your body spiritualized by Krishna consciousness, then there is no question of disease.
அந்த சிகப்பு நிறத்துல நெருப்பா இருக்கக்கூடிய அந்த கம்பியை நீங்க எங்க தொட்டாலும் அது சுட்டு எரிக்கும். அதே மாதிரி உங்களுடைய உடலை நீங்க ஆன்மீகமானதா கிருஷ்ண உணர்வுடையதா ஆக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ வியாதின்ற பேச்சு இடம் கிடையாது.
Visen ende glåta varken livet eller døden, den stund har aldri funnits, og ei, ei lag, dessa
mennesker. Is the question so powerful to read verses from in Sanskrit, and the second chapter, verse 8 and 5 verses on it?
கேள்வியை ஸ்வீடிஷ் மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் பக்தர் மொழிபெயர்க்கிறார். பிரபுபாதா, இவருடைய வேண்டுகோள்னா ரெண்டாவது அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகம் ஐந்தாவது ஸ்லோகத்தை சமஸ்கிருதத்தில் படிக்க சொல்லி கேட்கிறார். அதை கண்டுபிடிச்சு படிங்க. என்ன ஸ்லோகம் அது? இப்போ அங்க படிக்கிறது
என்ன?
இது பதினோராவது ஸ்லோகம்.
ஸ்ரீ பகவான் உபாச்ச அசச்சான் அன்னசூச்சஸ்தங் பிரஜாபாதாங் சுபாசசி கதாசுன் அகதாசுன் நானு சூச்சந்தி பண்டிதா. தி டிரான்ஸ்லேஷன் இஸ் தி பிளெஸ்ட் லார்ட் சேட் வென் ஸ்பீக்கிங் லேர்னட் வேர்ட்ஸ்.
ஸ்ரீ பகவான் உபாச்ச அசோச்சான் அன்வசோச்சஸ்தம் பிரஜாபாதாம் சபாசசி கதாசூன கதாசுவம் ஞானசோ சந்தி பண்டிதா. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அறிவாளியை போல பேசும். அதே சமயத்தில்
அர்ஜுனன்
கிருஷ்ணரை ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கான்.
First of all, he was talking just like friends. But when he saw that like friendly talkings, the problem which was present before that cannot be solved. Therefore, he accepted Krishna as the spiritual master. And the spiritual master Krishna, first of all, chastised him in this way, the asochan anusuchastam. You are lamenting on the subject matter which is not the object of lamentation. Asochan.
முதல்ல அவன் வந்து ஒரு நண்பர் இடத்துல பேசுறது போலதான் பேசிட்டு இருந்தான். ஆனா இந்த நட்பு ரீதியான பேச்சு அவன் முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்ற மாதிரி தெரியல. அதனால இப்போ கிருஷ்ணரை ஆன்மீக குருவா அவன் ஏற்றுக்கொண்டான். இப்போ ஆன்மீக குருவான கிருஷ்ணர் முதல்ல அவனை திட்டுறார், அசோச்சான் அன்வாசோச்சஸ்துவம், நீ கவலைப்பட்டு இருக்க, ஆனா எந்த ஒரு விஷயத்துக்காக கவலைப்படக்கூடாது, அதுக்காக நீ கவலைப்பட்டு இருக்க.
அசோச்சியான்,
ஆனால் கற்றறிந்த ஒரு அறிஞனை போல நீ பேசிட்டு இருக்க.
He mildly rebuked him that this kind of lamentation is not done by Pandita, by learned scholar. That means you are rascal number one.
அதனால அவர் மிதமா இங்க அதற்றார். இந்த மாதிரி எல்லாம் ஒரு பண்டிதன் கவலைப்பட மாட்டான், ஒரு கற்றறிந்தவன் செய்யக்கூடிய காரியம் அல்ல. அப்படின்னா நீ பெரிய அயோக்கியன்றார்.
You are fool. You are talking like learned scholar, but you are a fool.
நீ முட்டாள், நீ அறிஞனை போல பேசுற, ஆனா நீ முட்டாள்.
Indirectly says that gatasun agatasun cha nanu sochanti pandita. Pandita, those persons who know, just like this body. Pandita, those who are learned scholars, they know that this body is the lump of matter.
மறைமுகமா அவர் சொல்றார், கதாசூன கதாசூன்ச நானு சோச்சந்தி பண்டிதா. பண்டிதா, யாருக்கு தெரிஞ்சிருக்கோ, இப்போ உதாரணத்துக்கு இந்த உடல் இருக்கு, பண்டிதனுக்கு கற்றறிந்தவனுக்கு இந்த உடல் என்றது வெறும் ஒரு ஜட வஸ்து தான் அப்படின்றது தெரியும்.
ஜஸ்ட் லைக் ஏ நைஸ் ரோல்ஸ் ராய்ஸ் கார், இட் இஸ் வெரி நைஸ் கார், வெரி வேல்யூபிள் கார், பட் இட் இஸ் ஆஃப்டர் ஆல் ஏ லம்ப் ஆஃப் மேட்டர். The car is important so long the driver is there. Otherwise, it is lump of matter.
உதாரணத்துக்கு ஒரு நல்ல ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்கு. அது ரொம்ப நல்ல கார் தான், ரொம்ப மதிப்பு மிக்கது தான், ஆனாலும் அது வெறும் ஒரு ஜட பொருள் தான். ஓட்டுநர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த கார் முக்கியமானது, அப்படி இல்லைன்னா அது வெறும் ஜட பொருள் தான்.
So, those who are fools, suppose if there is accident in the car, they become bewildered. Oh, I am lost. What you are lost? You are not this car.
முட்டாள்களா இருக்கக்கூடியவங்க இப்ப ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படின்னா, ஓ எனக்கு நஷ்டமாயிடுச்சு, எனக்கு நஷ்டமாயிடுச்சுன்னு கவலைப்படுறாங்க. நீ என்னத்தை நஷ்டம் அடைஞ்சிட்ட? நீ இந்த காரே இல்லையே.
You are not this car.
நீ இந்த கார் இல்ல.
You get another car. Where is the cause of lamentation?
நீ வேற ஒரு கார் வாங்கிக்கலாமே, இங்க கவலைப்படுறதுக்கு என்ன காரணம் இருக்கு?
That is being told. Why you are lamenting this body? The body is not the object of lamentation. Either it is living or dead. It is a lump of matter. This is the meaning.
அந்த கருத்து தான் இங்க சொல்லப்படுது. எதுக்காக நீ இந்த உடலுக்காக கவலைப்படுற? இந்த உடல் வந்து கவலைப்படுறதுக்கான ஒரு பொருளே அல்ல. இது வந்து ஒரு உயிர் உள்ளது கிடையாது, இது வெறும் ஒரு ஜடம், ஒரு ஜட பொருள். இதுதான் அதனுடைய அர்த்தம்.
நெக்ஸ்ட் வாஸ், நெக்ஸ்ட் வாஸ் இஸ் நத்து ஏவாஹம் ஜாத்து நாசம் நத்தங் நீமி ஜனாதிபா நச்சைவ ந பவிஷ்யாம சர்வே வயம் அதப்பரம். ஹி எக்ஸ்பிளைன் தட் ஐ யூ And all these persons, the kings and the soldiers who have assembled here, it is not that they were not existing previously. They were existing as individual soul.
அடுத்த ஸ்லோகத்தில் அவர் விளக்கிறார், நான் நீ இங்கே இருக்கக்கூடிய எல்லா இந்த நபர்களும், இந்த மன்னர்கள், வீரர்கள் எல்லாருமே இங்கே கூடியிருக்கிறவங்க அத்தனை பேருமே கடந்த காலத்தில் நம்ம இல்லாமல் இருந்தோன்றது அல்ல. அவர்கள் எல்லாருமே தனிப்பட்ட ஆத்மாக்களாக இருந்தாங்க.
Or as I am also individual God and you all people individual souls, we are existing in the past. We are now existing. I am existing, you are existing, the soldiers and other things there are. And in the future also we shall exist.
அல்லது நானும் ஒரு தனிப்பட்ட கடவுளாக இருக்கேன், நீங்களும் இங்கே இருக்கக்கூடிய மக்களும் தனிப்பட்ட ஆத்மாக்களாக இருக்கீங்க, நம்ம கடந்த காலத்தில் இருந்தோம், இப்போ இருந்துகிட்ருக்கோம், நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்க, இந்த வீரர்கள் இருக்காங்க, மன்னர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, எதிர்காலத்திலையும் நம்ம எல்லாரும் இருக்க போகிறோம்.
The body may change. Just like in the past we are existing, the body has changed now. Similarly, at present also, when this body will be changed, we will exist in another body. So where is the cause of lamentation?
உடல் மாற்றம் அடையலாம். இப்ப நம்ம கடந்த காலத்தில் இருந்தோம், இந்த உடல் இப்ப மாறி இருக்கு. அதே மாதிரி இப்ப இருக்கிற உடலும் எப்ப இந்த உடல் மாற்றம் அடையுதோ அப்ப நம்ம வேறொரு உடல் இருக்க போறோம். அப்ப கவலைப்படுறதுக்கு காரணம் என்ன இருக்கு?
This is the transition.
இதுதான் மொழிபெயர்ப்பு.
Never was there a time when I did not exist, nor you. That means you existed, I existed. And all of them existed. Because we are eternal. This is the point. We are soul, we are not this body.
நானோ நீங்களோ இல்லாமல் இருந்த காலம்ன்றது எதுவுமே கிடையாது. அப்படின்னா நீங்கள் இருந்தீங்க, நான் இருந்தேன், எல்லாருமே இருந்துட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம நித்தியமானவர்கள், இதுதான் இங்கே கருத்தே. நம்ம ஆத்மாக்கள், நம்ம இந்த உடல் அல்ல.
Just like in childhood I existed. In my boyhood I existed. In my youthhood I existed. And now I am existing. Therefore the right conclusion is, when this body will not exist, I will exist in another body.
உதாரணத்துக்கு, என்னுடைய குழந்தை பருவத்தில் நான் இருந்தேன், என்னுடைய சிறு வயதில் நான் இருந்தேன், என்னுடைய இளமை பருவத்தில் நான் இருந்தேன், இப்பவும் நான் இருந்துட்டு இருக்கேன். அப்படின்னா என்ன சரியான முடிவு? இந்த உடல் எப்ப இல்லையோ அப்ப நான் வேறொரு உடல்ல இருக்க போறேன்.
So one should not lament for the lump of matter. One should be serious to understand what is that non ever existing eternal thing. So that is education.
அதனால இந்த ஜட பொருளுக்காக, இந்த ஜட உடலுக்காக ஒருத்தர் கவலைப்பட்டுக்க கூடாது. ஒருத்தர் எப்பவும் நிரந்தரமா இருந்துடக்கூடிய ஆத்மாவை புரிந்து கொள்றதுக்கு தீவிரமா இருக்கணும்.
Superficially we are overwhelmed with this external body. That is ignorance.
இந்த வெளிப்புறமான இந்த உடலால மேலோட்டமா நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆனா இது அறியாமை.
We should be serious to understand what is that eternal thing which is existing within this body.
இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நித்தியமான விஷயம் எது அப்படின்றத புரிந்து கொள்றதுல நம்ம தீவிரமா இருக்கணும்.
நான்
என்ன உங்ககிட்ட கேட்கிறேன்னா, இது வந்து ஒரு கிறிஸ்தவ நிறுவனம். என்னுடைய கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்துவோட போதனைகளின் முக்கியமான விஷயம் என்னன்றது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன?
I do not know much about him. What is that? You know? Anybody knows?
எனக்கு அவரை பற்றி அதிகம் தெரியாது. உங்களை யாருக்காவது தெரியுமா?
The main feature of the gospel of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் போதனைகளில் முக்கியமானது எது?
Main teaching, so far we read Bible, Jesus Christ said, thou shalt not kill. But there you are, everyone is killing, that's all.
முக்கிய போதனை அப்படின்னா பைபிளில் படித்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து சொல்றார், கொல்லாதிருப்பாயாக. ஆனா நீங்க ஒவ்வொருத்தருமே கொண்டுட்டு இருக்கீங்க,
அவ்வளவுதான்.
முதல் கட்டளையே மீறப்பட்டிருக்கு.
It is clearly said, thou shalt not kill. But when I ask any Christian why you are killing, he cannot give me a satisfactory answer.
கொல்லாதிருப்பாயாகனு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஏன் நீங்க கொள்றீங்கன்னு எந்த கிறிஸ்தவர்கிட்ட கேட்டாலும் அவர்களால திருப்திகரமான பதில் சொல்ல முடியறதில்ல.
We offer our all respect to Jesus Christ. Yes. We call Lord. We offer our sincere respects to him. That is all right.
இயேசு கிறிஸ்துவுக்கு எங்களுடைய நமஸ்காரங்களை தெரிவிக்கிறோம். ஆமா, நாங்கள் அவரை தேவன் அழைக்கிறோம். எங்களுடைய மரியாதைக்குரிய நமஸ்காரங்களை அவருக்கு தெரிவிக்கிறோம். அதெல்லாம்
சரிதான். His teaching is all right. He gives you the message of God. We are doing the same thing.
அவருடைய போதனைகள்லாம் சரியானது. அவர் கடவுளுடைய செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறார். நாங்களும் அதையே தான் செய்துட்டு இருக்கோம்.
So therefore he is bona fide. Anyone is spreading the knowledge of God, he is bona fide, representative of God.
அதனால தான் அவர் அதிகாரப்பூர்வமானவர். யாரா இருந்தாலும் கடவுளுடைய செய்தியை பிரச்சாரம் செய்யறாங்கன்னா அவர் கடவுளுடைய அதிகாரப்பூர்வமான பிரதிநிதி.
That we admit. But unfortunately, his instructions are not being followed. That is our lamentation. Otherwise, it is very nice.
அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவருடைய உபதேசங்கள்லாம் பின்பற்றது கிடையாது. அதுதான் எங்களுடைய கவலை. அப்படி இல்லைன்னா இது ரொம்ப நல்லது. இப்போ கேள்வி என்னன்னா, 84 லட்சம் வகையான உயிர்வாளிகள் இருக்கு. அதுல கடந்துதான் பரிணாம வளர்ச்சியில ஒரு மனிதன் வர வேண்டியிருக்கு அப்படின்றது. மனித உடலில் நுழைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக உயிர்வாளி அல்லது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உயிர்வாளி மறுபடியும் ஒரு மிருகங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியுமா?
Yes.
முடியும்.
What happened to his consciousness which he has achieved as a man during that time which is in the animal kingdom?
மனித உடலில் இருக்கும்போது அவன் அடைந்த அந்த உணர்வானது மிருகங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கும்போது என்ன ஆகுது?
Yes, consciousness is according to the body.
ஆமா, உணர்வுன்றது உடலுக்கு ஏற்ற வகையில் இருக்கு.
Just like when you are a child, your consciousness was different because you had a different body.
உதாரணத்துக்கு நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு வேற உடல் இருக்கிறதுனால உங்களுடைய உணர்வு வேறுபட்டதா இருந்தது.
In your childhood, you might have talked so many nonsense things. Your father and mother did not care. He is a child.
உங்களுடைய குழந்தை பருவத்தில் நிறைய அபத்தமான விஷயங்களை பேசிட்டு இருந்திருப்பீங்க. உங்க பெற்றோர்கள் வந்து தாய் தந்தையர்கள் அதை பத்தி கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. என் குழந்தை தானே விட்டுருப்பாங்க.
But if you talk such nonsense things now, then he will be differently considered.
ஆனா அதே அபத்தமான விஷயங்களை இப்ப பேசினீங்கன்னா உங்களை வேற மாதிரி கருதுவாங்க.
The body is different. So consciousness is there according to different types of body.
ஏன்னா இப்ப உடல் வேறையா இருக்கு. அதனால வெவ்வேறு வகையான உடலுக்கு ஏற்ற மாதிரி உணர்வு இருக்கு.
So in this human form of body, we have got our consciousness very developed. Now we should utilize this consciousness to understand what is God. What is our relationship with God and act accordingly, then we become perfect.
இந்த மனித வாழ்க்கையில நமக்கு மிகவும் வளர்ச்சி பெற்ற ஒரு உணர்வு கிடைச்சிருக்கு. இப்ப அந்த உணர்வை நம்ம முறையா சரியா உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, அதாவது கடவுள்னா என்ன, கடவுளுடனான நம்மளது உறவு என்ன, அதன்படி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம செயல்படணும். அப்பதான் நம்ம பக்குவமாகுவோம்.
But if we do not take advantage of this human form of life, we keep our dog's consciousness eating, sleeping, mating only. And then you do not know what kind of body you are going to get next.
Ana, in the manida valke, vandu nama muraiya upayogapaduthikala indha vaaippai payanpaduthikala appadina நம்மளுடைய உணர்வை ஒரு நாயோட உணர்வு மாதிரி வைத்துட்டு இருந்தோம், சாப்பிட்றது தூங்கிறது இனப்பெருக்கம் செய்கிறதுலையே இருந்தோம் அப்படின்னா அப்போ அடுத்தது நமக்கு என்ன மாதிரியான உடல் கிடைக்கும்ன்றது நமக்கு தெரியாது. இப்போ நான் கிருஷ்ண பக்தி இயக்கத்தோட தொடர்பு கொண்டேன் அப்படின்னா அடுத்த வாழ்க்கையில எனக்கு மறுபடியும் மனித உடல் கிடைக்குமா?
Not only human body, you are getting the, you have got already the spiritual body. Now it is covered by this material body. So if you develop your Krishna consciousness, then you are not going to be covered by material body again.
மனித உடல் மட்டும் அல்ல, இப்பவும் உங்களுக்கு ஆன்மீக சரீரம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா இப்ப இந்த ஜட உடலால அது மூடப்பட்டிருக்கு. உங்களுடைய கிருஷ்ண உணர்வை நீங்க வளர்த்து கொண்டீங்கன்னா பிறகு நீங்க வந்து இந்த ஜட உடலால மறுபடியும் மூடப்பட மாட்டீங்க.
You keep in your spiritual body, so that in spiritual body you go to the spiritual world and live with Krishna. That is the highest perfection.
நீங்க உங்களை உங்களுடைய ஆன்மீக சரீரத்திலேயே வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஆன்மீக சரீரத்தோட நீங்க ஆன்மீக உலகத்துக்கு போய் கிருஷ்ணரோட வாழுங்க. அதுதான் மிக உயர்ந்த பக்குவ நிலை. சில பிரபுபாத் உங்களை இப்போ சந்திக்கிறது அடுத்த வாழ்க்கையில மனித வாழ்க்கையை பெறதுக்கான உத்தரவாதத்தை கொடுக்குமா?
Yes, if you are in Krishna consciousness, even though you cannot finish it properly, still, you get the chance of getting a human, a higher standard human form. That is stated in the Bhagavad.
ஆமா, நீங்க கிருஷ்ண உணர்வுல இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க முறையா முழுவதுமா முடிக்கலைன்னாலுமே கூட உங்களுக்கு மனித வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் மிக உயர்ந்த தரமான மனித வாழ்க்கை அடையிறதுக்கு. அதுவும் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு.
சுச்சினாங் சிமதாங்கே ஜோக பிரஷ்ட சஞ்சாயத். One who could not finish this yoga system of Krishna consciousness, he gets his life again as a human being in very rich family or in a very pure family.
இந்த கிருஷ்ண உணர்வு யோக முறையை யாரால முழுமையா முடிக்க முடியலையோ அவர்களுக்கு மறுபடியும் மனித வாழ்க்கை மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்துல அல்லது மிகவும் தூய்மையானவர்களுடைய குடும்பத்துல கிடைக்குது.
So at least human body is guaranteed if one fails to complete the Krishna consciousness.
அதனால ஒருத்தர் கிருஷ்ண உணர்வுல நிறைவு பெறல அப்படின்னாலுமே கூட அவருக்கு மனித வாழ்க்கைன்றது குறைஞ்சபட்சம் உத்தரவாதம் உடையது.
Because he gets another chance. To get birth in a rich family means he has no economic problem.
அவருக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு செல்வந்த குடும்பத்துல பிறக்கிறார் அப்படின்னா அவருக்கு பொருளாதார பிரச்சனை எதுவும் கிடையாது.
He can completely engage himself to understand what is God. But people are not doing that.
அவரை முழுமையா கடவுள்னா என்னன்றத தெரிஞ்சுக்கிறதுல அவரை ஈடுபடுத்திக் கொள்ளலாம். ஆனா மக்கள் அதை செய்யறதில்லை.
As soon as he gets birth in a rich family, he thinks that for nothing I have got so much money. Let me engage in sense gratification. No guide.
செல்வந்த குடும்பத்தில் பிறந்த உடனே அவன் என்ன நினைக்கிறான்னா ஒண்ணுமில்லாததுக்கு எனக்கு இவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு, சரி அதனால நான் புல இன்பத்தில் அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். எந்த வழிகாட்டத்திலும் அவனுக்கு கிடையாது.
Otherwise, this is a chance. Similarly, in a pure Brahmin family also, the family is already enlightened.
அப்படி இல்லைன்னா அவனுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு தூய்மையான ஒரு பிராமண குடும்பத்தில் பிறக்கிறதும் அப்படிதான். அந்த குடும்பத்தில் இருக்கவங்க ஏற்கனவே ஞானத்தை பெற்றவர்களா இருக்காங்க.
Just like the children of our students, from the very beginning, they are getting chance to understand Krishna.
நம்முடைய மாணவர்களுடைய குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே அவங்க கிருஷ்ணரை புரிந்து கொள்றதுக்கான வாய்ப்பை பெற்றிருக்காங்க.
There is a very good chance from childhood.
அது ரொம்ப நல்ல வாய்ப்பு. குழந்தை பருவத்திலிருந்தே